வணிக செய்தின்ற பக்கத்தையே நாம படிக்கிறது இல்ல. அந்த ஒரு பக்கம்தான் மீதி எல்லா பக்கத்துக்கும் நியூஸ் தர்றது. அப்படி சில வியாபாரிங்க தனக்கு சாதகமா திருச்சி தர நியூஸ தானே நம்ம உலகம்னே நம்பிட்டு இருக்கோம். சரி, இந்த ஆத்தத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணலான்னு போனா உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ எதுல பாதிக்கப்பட்ட? உனக்கு என்ன பிளாஷ்பேக்னு கேக்குறான்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MBA மீம் ஸ்கூலின் பாட்காஸ்ட். நோட் பண்றா நோட் பண்றா நிகழ்ச்சியை வழங்குவது கேட் மற்றும் ரோபோ.
அனைவருக்கும் வணக்கம். இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த நோட் பண்றா நோட் பண்றா நிகழ்ச்சி 101வது
எபிசோட்.
மிஸ் ஆனதுலாம் கணக்குல வராது.
அப்படி கணக்கு கிடையாதா? அந்த ரெண்டு வீக்கு சேர்த்து கவர் பண்ணுறோம். 101+102 அப்படின்ட்டு.
ஓ, நீங்க அப்படி கணக்கு எடுத்தா ஒன்னா 100 எபிசோட் சொல்லிட்டு இருக்கியா?
இல்ல அப்படிலாம் இல்ல
சார். பாவி, அது நம்ம எப்படி கவர் பண்றோம். பட் ஆனா சொல்றேன், அது 101 கணக்கிலே வரணும். இந்த 101வது நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது உங்கள் கேட் மற்றும் ரோபோ. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம், வாங்க ரோபோ.
நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு நல்ல நாள் கேட்டு, நல்ல நாள்னு சொல்றதுல என்ன சொல்றது, நம்ம பாட்காஸ்ட் ஆரம்பிச்சது வந்து கரெக்டா இன்னைக்குதான்,
3rd year old baby guys நாங்க அடியெடுத்து வச்சிருக்கோம். இது நினைக்கும் பொழுது, எங்களோட கன்சிஸ்டன்சி நினைக்கும் பொழுது பெருமிதமாகத்தான் இருக்கிறது.
ஆ, 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோமான்ற எனக்கு அந்த ஷாக்கு தான் ஆயிட்டு இருக்கு. நிறைய நடந்துருச்சு இந்த 2 வருஷத்துக்குள்ள. பரவாயில்ல, கன்சிஸ்டண்டா வந்து 100வது எபிசோடும் இப்பதான் முடிஞ்சு. அண்ட் கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்து 18 ஜூன் இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா இன்னைக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சது, ரிலையன்ஸ் டீ கடை பிஞ்சு ஃபர்ஸ்ட் எபிசோடு.
வாவ்,
ரொம்ப நன்றி லிசனர்ஸ்க்கு. இவ்வளோ இத்தனை வருஷமா, இப்ப இத்தனை நாளா வந்து இத்தனை எபிசோட்ஸா டிராவல் பண்ணிட்டு வரீங்கன்னு சொன்னோம். இனிமேல் எது சொன்னாலும் இத்தனை வருஷமா எங்க கூட டிராவல் பண்ணிட்டு வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஆமா, யாரு இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இதுல இருந்து கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து சீரியஸாவே வெரி க்ளோஸ் டு அஸ். ஆமா ஆமா, நம்ம தான் என்ன க்ளோஸ் டு அஸ் தான் இருந்தாலும் மோடி கவர்மெண்ட்டை பத்தி, மோடி கவர்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஏன் அந்த க்ளோஸ்னஸ் வர மாட்டேங்குது? எப்படிலாம் கனெக்ட் பண்றா பாருங்களேன்.
என்ன பண்றது, அத சில நியூஸ் அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க பண்ற வேலையினால இந்தியாவுக்கே வந்து ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி ஆயிருது. அக்னிபாத்துக்கு முன்னாடி போன வாரத்துல இருந்து வருவோம். போன வாரம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அக்னிபாத் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
அக்னிபாத் ஒண்ணும் கிடையாதா? நீங்க போயிட்டு வாங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம இந்த துபாய் நியூஸ கவர் பண்ணுவோம். ப்ராஃபிட்டுக்கு எதிராக வந்து ஒரு டிவி சேனல்லயோ டிபேட்லயோ தப்பா பேசினாங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் எங்க திரும்பினாலும் அந்த நியூஸ் தான் கேட்டு. இவங்க வந்து தப்பா பேசிட்டாங்க சோசியல் மீடியால, அதாவது டிபேட்ல தப்பா பேசிட்டாங்க. அப்புறம் யாரோ அதை சப்போர்ட் பண்ணி ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க போல, பிஜேபியில இருக்க யாரோ ஒருத்தவங்க. அது வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ மாதிரியே ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியா அப்போஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் துபாய், அது மாதிரி 2-3 சவுதி கண்ட்ரிஸ் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் அவங்க இது பண்ணாங்க, நீங்க இப்படி பண்ணது வந்து தப்பு, அவங்க உடனடியா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், இந்தியா வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அது இதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இன்னும் இந்தியாவை அடிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ற மாதிரி எல்லா முஸ்லீம் கண்ட்ரிஸும் அடுத்தடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. வந்து ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிருப்போம்ல, இவனை எப்படா அடிக்கலாம், இவன் ஏதாவது தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் இத கவர்மெண்ட்டே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, பிஜேபியுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி ஒரு பெரிய இஷ்யூவா அது போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த இடத்துலதான் உங்களுக்கு ஒரு திருத்தம் தேவைப்படுது. ஏன்னா பிஜேபியோட ரூலிங் கவர்மெண்ட் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நீ சொன்னீங்க இல்லையா?
இல்ல, இவ்வளவு பெரிய இதாகி பாய்காட் பண்ணுவாங்க ப்ராடக்ட்ஸ் துபாயில.
ஆக்சுவலா முஸ்லிம் கண்ட்ரிஸும் சரி, மத்த நாட்டு இருக்க கண்ட்ரிஸும் சரி, நம்ம நாடோட இன்டர்நேஷனல் பாலிட்டி, இது பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ், அது நம்ம இப்போ நம்ம வேற ஒரு கண்ட்ரிக்குள்ள நடக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸும், அந்த கண்ட்ரி மற்ற நாடுகளுக்கு மத்தியில் நடத்துகிற அந்த இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸும் வெவ்வேறு கடல்ல தான் தெரியுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜெர்மனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளும், அது வெளிநாடு அந்த அது அதுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சுற்றி இருக்க பிரச்சனைகளும் வெவ்வேறு கலர்களில் தான் இருக்குது. அப்படின்றாங்க. பட் ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது நம்ம நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் தோ நம்ம வந்து ரொம்ப ஒரு மற்ற நாடுகள்கிட்ட நம்ம வந்து ரொம்ப ஒரு நட்புறவா இருக்க மாதிரி ஒரு இதுல இருந்தாலும், நம்ம நாட்டுக்குள்ள இருக்க ஜியோ பாலிட்டிக்ஸோட கலர், அதாவது நம்ம வந்து நம்ம நாட்டுக்குள்ள இந்து தான் வந்து இருக்கணும், நம்ம வந்து முஸ்லிம்ஸ வந்து கொஞ்சம் செக்குலரா இல்லாம டீல் பண்ற அந்த ஒரு விதம் வந்து மற்ற நாடுகளுக்கு காண்ட தரக்கூடிய ஒரு விதத்துல இருக்கு. இப்போ ஜெர்மனி நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, மற்ற நாட்டுக்காரங்க அதை பாக்குறப்போ அது அவங்க நாட்டு பிரச்சனைங்கிற ஒரு இதுல பாக்குறாங்கன்னா, நம்ம நாட்டுக்குள்ள இருக்கவங்க நம்ம வந்து இந்த முஸ்லிம்ஸ்க்கு எகெயின்ஸ்டான்னு சொல்றத விட அவங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்துற மாதிரியான பாலிட்டிக்ஸா பண்றாங்க இல்லையா,
பிரிவினை.
அத அந்த அந்த இது வந்து மத்த இந்த அரபு நாட்டுக்கு அந்த சைட் எல்லாம், இப்ப இது இந்த மிடில் ஈஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, முஸ்லிம் டாமினேட்டடான ஒரு கான்டினென்ட் தான் இந்த சைடு ஃபுல்லாவே. சரி, அவங்களுக்கு எல்லாம் அது வந்து இதோட அவனை வச்சுக்கணும்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க உள்ள, அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரெட் அண்ட் ஆர்டிக்கல்ல போட்டு. அதான் கண்டிப்பா பண்ணுங்க.
எனக்கு அதை பாக்குறப்ப அது பேர்ஸ்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்கு. எவ்வளவு நாள் தான் அவனும் அமைதியா இருப்பான், இங்க வந்து என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட இந்த ரீசெண்டா நான் சில நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்தேன், அந்த புல்டோசர் வச்சு சில பில்டிங்ஸ் டெமாலிஷ் பண்ணாங்களே வீடுகள் எல்லாம், அதெல்லாம் பிளான் பண்ணியே மைனாரிட்டிஸ் அடிக்கணும் அது மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாச்சு. கேட்டு வேற வழியே இல்லை, இவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆச்சு கவர்மெண்ட். நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா என்ன பண்றாங்கன்னா, இவ்வளோ ஃபாஸ்டா கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு பேரையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணது நல்ல விஷயம்னு எல்லாரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, அந்த பிஜேபி மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து எப்படின்னா, எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா நீங்க இப்படி பண்ணது அப்படின்றாங்க. நீங்க வந்து பார்ட்டியோட மெம்பரை வந்து சப்போர்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஸ்டாண்ட், நீங்க அவங்களுக்கு வந்து இது பண்ணிருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. இல்லாம இவங்களுக்கு வந்து என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்றது, ஏன்னா அதை பத்தியும் ஆர்டிகல்ஸ் போட்டிருந்தாங்க. கேட்டு ஆஸ் அ பார்ட்டி லீடரா நீங்க வந்து நம்ம பார்ட்டி மெம்பர்ஸ் தானே இது பண்ணிருக்கணும், அந்த கோர் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே இந்த ஒரு கட்சிக்கு, நீங்க வந்து அவங்களோட இதை எடுத்து ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும், நீங்க வந்து இது பண்ண, அதாவது அவங்களுக்கு எதுவுமே அந்த ஒரு பேசிக் ஒரு சென்ஸே இருக்காதுல்ல. ஒரு பார்ட்டி எடுக்கிற ஸ்டாண்ட் வேற, ஒரு கண்ட்ரியோட ரூலிங் இதுல இருக்கப்ப அவங்களோடதும் பார்ட்டியோடதும் இதில் பேலன்ஸ் பண்ணி பார்க்க முடியுமா இந்த இஷ்யூல? இல்ல இல்ல, அவங்க சொன்னதுல என்ன தப்பு? அது தப்போ சரியோ அது வேற விஷயம்.
தப்போ சரியோவா?
இல்ல சொல்றேன், அவங்க உள்ளுக்குள்ள அதானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்களா? கேட்டு அறிக்கை வந்து போகுதா சொல்லிட்டு, இது பண்ணாம இவங்க சொல்ற மாதிரி நீங்க பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து இது பண்ணிருக்கணும் ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும் அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னா, அவன் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோல நான் பார்த்தேன், இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து கவர் போட்டு மறைக்க ஆரம்பிச்சிட்டான், அதுல ஏதோ ஒரு லேபிள் மாதிரிலாம் ஒட்டிருந்தான். அது என்ன எப்படி பாய்காட் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எழுதியிருப்பானா என்னன்னு தெரியல. அண்ட் இன்னொரு கூத்து என்னன்னா, இதுலயுமே நம்ம அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, நம்ம வந்து வி ஆர் இம்போர்ட்டிங் மோர் தென் வாட் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் ஃப்ரம் தி சவுதி கண்ட்ரீஸ். எனக்கு தெரியல எந்த இடத்துலதான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அதிகமா இருக்கு இம்போர்ட் கம்மியா இருக்கு, அதை முதல்ல ஒரு ஸ்டாட்ஸ் எடுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த அவுட்ரேஜ் வந்து ஏன் இந்தியா கவர்மெண்ட் எல்லாம் நெக்லெக்ட் பண்ண முடியாதுன்னா, இந்தியன் ரெசிடென்ஸ் இருக்காங்களே இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம், யூஏஇ, சவுதி, குவைத், ஓமான், கத்தார், அதெல்லாம் மோர் தென் 35% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இவங்க எதுவும் பண்ணாமல் விட்டு இந்த பிஜேபியில் இருக்க பார்ட்டி மேம்பர் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த பக்கம் தான் ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அவள் எல்லாரையும் டீபோர்ட் பண்ணுறான்னு சொன்னால் என்ன ஆகும்? சரி எல்லாரையும் வேணாம், அந்த 35% ஆஃப் த பாப்புலேஷனில் ஒரு 10% பண்ணாலே அதே ஒரு பெரிய இம்பாக்ட் தானே.
இப்படிலாம் பண்ண முடியாது, ஹாலிவுட் படம் கிடையாது. சரி, பட் ஆனால் என்னென்னா, திஸ் இஸ் நாட் அபவுட் பிகமிங் இது, இட்ஸ் நாட் அபவுட் இது பாலிடிக்ஸ், இட் வில் பிகம் டு பீப்புள், பீப்புள்ஸ் ஒப்பீனியன் பிளேஸ் மேஜர் ரோல்ன்ற மாதிரி ஆயிடும். நீங்க சொல்ற மாதிரி இந்த 35% பீப்புளை 10% டிபோர்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத வந்து இட்ஸ் அ ஃபிக்ஷனரியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த 35%க்கு ஆப்போசிட் அங்க ஒரு 75% இருக்கு. அவங்க அவங்க இவங்களை எப்படி ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம்
ஆல்ரெடி அங்க என்ன ட்ரீட் பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது. சோ
சி அது 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 ஒரு இப்போ ஒரு நாட்டுக்குள்ள இருக்க இரு மதத்தினர் இங்க வந்து முஸ்லிம் மதத்தினர் கம்மியான அளவுலையும் இந்து மதத்தினர் அதிக அளவுலையும் இருக்கிறனால இங்க இவங்க இப்படி பேசுறது வந்து அங்க இருக்க அதிக லெவல்ல இருக்க முஸ்லிம்களுக்கு எப்படி ஒரு அங்க இது ஒரு 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 மனநிலையை உருவாக்கும்
அங்க
அந்த
அவங்க
மனநிலை. அங்க அங்க இருக்க அந்த அவங்களுக்கு அங்க இருக்க அங்க போய் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியர்களை அவங்க பார்க்கும் பொழுது அவங்களோட கண்ணோட்டம் வெறும் அவங்களோட பர்சனாலிட்டியை மட்டுமே வச்சு பார்ப்பாங்களா, யதார்த்தத்தின் படி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 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 நாட்டுக்காரன் நான் பார்த்தேன்னா அவன் அவன் அவனோட ஜியோ பாலிட்டிக்ஸு அவனோட ஜியோ பாலிட்டிக்ஸ் ஸ்கீமு அந்த அந்த நாட்டோட தலைவர்கள் எதை ஆதரிக்கிறாரோ அதோட பிம்பமாக தான் நான் அவனை பார்ப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், கடுப்பாவேன். ஸோ இது அந்த அது 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 ஒரு பக்கம் வேற இருக்கு. சின்ஸ் நம்மளாம் வேலைக்கெல்லாம் ஆகும்னா இப்ப நம்ம ட்ரக்லாம் துபாயில தான் இருக்காப்ல, அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணா யார் மோடியா பதில் சொல்லுவாரு?
ஆமா, அவனே ட்ரக் லார்டுன்னு பேர் வச்சு அத கீபோர்ட்ல டைப் பண்றதுக்கே பயப்படுறான். துபாய் போலீஸ் ஏதாவது
சீரியஸாங்க உண்மைங்க அது.
ஆமா,
அடுத்த நம்ம அவருக்கு அந்த ஒரு பேரை வச்சுப்போம்.
இது உண்மையிலே இது ஒரு லெசன் மாதிரி கூட வச்சுக்கலாம். இனிமேல் இது எதிர்காலத்துல நடக்காம இருந்தா சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி பெரிய
இந்த அக்னி பாத்திருக்குல்ல, இது இதாச்சும் பரவாயில்ல. ஏதோ வந்து டாக்ஸ் பிட்வீன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் மெம்பர்ஸ் லீடர்ஸ்க்கு மத்தியில ஒரு இதா இருக்கு. ஓகேங்களா,
இதை விட பெருசுன்றியா அக்னி பாத்து?
அக்னி பாத்து 45 ஸ்டேட்ல கலவரம், 45 சிட்டிஸ்ல கலவரம். சிக்கிந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த ஃபயர் எல்லாம் ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு, தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து அக்னிபாத் அப்படின்றது விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் அந்த அக்னிபாத்தை வந்து நம்ம ரெண்டு கோணத்துல பாக்கணும். ரூபோ இப்போ வந்து ஏன் அதை பண்றாங்க அப்படின்றத பாக்கணும். ஏன்னா டவுன் சைசிங் த மென் இன் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் இஸ் டன் பை யூஎஸ் ரஷ்யா சைனா.
ஓகேங்களா,
ஸோ டவுன் சைசிங் த மென் ஏன் பண்றாங்க அப்படின்னா த நீட் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, கைவழி சண்டைகள் போடுறாங்க இல்லையா, அதுக்கான தேவைகள் வந்து ரொம்ப கம்மியாகி வான்வெளி சண்டைகள் வந்து இது மாறிட்டு இருக்கு இப்போ. சரிங்களா, அந்த நவீனத்துவமும் அந்த இதுவும் கொஞ்சம் மாறிட்டு இருக்கனால ஆட்களோட தேவை கம்மியா வந்துட்டு இருக்கு. அதிகரிச்சுட்டு நம்ம உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் சைனா ரஷ்யா போன்ற மிகப்பெரிய இதை வச்சிருக்கிறதுல பண்றாங்க. அது 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 வந்து ஏற்பத்தக்கதா இருந்தாலும் ஆனா இவங்க அக்னிபாத்ங்கிறது எப்படி பண்றானுங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு இதை சொல்ற இந்த ஸ்கீமோட இது பிரதிபலிப்பு இருக்குன்னா ரொம்ப ஒரு முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா 4 வருஷம் இந்த ஸ்கீம் தெரியுதுல, ரொம்ப 4 வருஷமா நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்ட அப்புறம் 4 வருஷம் அந்த 4 வருஷத்துல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து செக் பண்ணுவாங்களாம். மாதிரி இது இவர் வந்து அடுத்த 20 இயர்ஸ்க்கு இவர் வேலை பார்க்கலாமா இல்லை வேணாமா. நார்மலாக மிலிட்டரியில் போனீங்கன்னா நீங்கள் 20 வருஷம் உங்களுக்கு சர்வீஸு, சர்வீஸ் முடித்த உடனே உங்களுக்கு ஹெல்த் கேர் பென்ஷன் இருக்கும், ஹெல்த் கேரு பென்ஷனு அந்த அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். இதான் இப்போ இந்த இந்த ஸ்கீம் படி பார்த்தோம் அப்படின்னா 4 வருஷத்தில் இந்த ஸ்கீம் அப்ளை ஆச்சுன்னா 46,000 பேரை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் 46,000 பேர் ரெக்ரூட் பண்றதுல 15,000 பேர் தான் அடுத்து எடுத்துட்டு போவாங்க அந்த 20 இயர்ஸ் சர்வீஸ் பண்றதுக்கு. இந்த மீதி இருக்க
46,000 பேருக்கா இவ்வளவு பெரிய இது?
46,000 பேருக்கு இவ்வளோ இது, சரிங்களா? அப்படி அது அதுதான் அதுதான் சொல்றாங்க. அக்னிபாத் வந்து நம்ம நம்ம நாட்டோட வேலை வாய்ப்பு இருக்குல்ல, வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1.5 மில்லியன் ரேட்ல நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் தான் நம்ம நாட்டோட அந்த வேலை வாய்ப்போட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை குறைக்க முடியுமா? இந்த அக்னிபாத்துங்கிறது இதுல 10 அக்னிபாத்தோட ஓவரால் இயர் இருக்குல்ல, ஓவரால் இயரோட ரெக்ரூட்மெண்ட் லெவலு இந்த நம்ம 1.5 மில்லியன் எம்ப்ளாய்மெண்ட் பெர் மந்த்ங்கிறதுல 10% கூட கிடையாதுன்றாங்க.
நீ வந்து அப்படி சொல்ற, ஆனா அவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய ஒரே கவர்மெண்ட் வந்து எங்கள் கவர்மெண்ட் சொல்லி இது பண்ணுவாங்க. ஆமா, இன்னொன்னு பதிவு பண்ணி இருக்கிற இந்த இடத்துல அடுத்த 18 மாசம் இருக்குல்ல
கேட்டுமே
வந்து மழையா பெய்ய போகுது. இப்ப இந்த அக்னிபாத் வந்து அதோட ஸ்டார்டிங் தான். இப்போ ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்களே,
எந்த மழையா பெய்ய போகுது? ஓ,
அக்னிபாத்
மழை
மழை அருமையான இல்ல,
நினைச்சேன்.
அந்த மழை இல்ல, ஃபுல்லா 18 மாசத்துக்கு வந்து ஒரு ரெண்டு வரையில் எழுதியிருந்தாங்க இனிமேல் ஃபுல் மழையா இருக்க போதான் அக்னி பார்த்தா அதோட ஸ்டார்டிங் மழை அப்படின்றாங்க. அதையே நீங்க இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் எப்படி அடுத்த 17 மாசத்துக்கு என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்?
ஆமா, இது கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இந்த அக்னி பாத்துல வந்து இப்ப எப்படின்னா, ரொம்ப அக்னி பாத் வந்து சவுத் ஸ்டேட்ல இதோட எஃபெக்ட் இல்லை, சதர்ன் ஸ்டேட்ஸ்க்காக. ஆமா, இது ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து தே ஆர் சார்ட்டட் அவுட் பை தேர் ஓன் செல்ஃப், அவங்களே வந்து அவங்கள வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய தேவையான வேலை வாய்ப்பு இது இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிக்காங்க. ஆனா பீகார், உத்தரப்பிரதேஷ் இது போன்ற மாதிரியான நகரங்கள்ல அக்னிபாத் அப்படின்றது ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்ல இவங்க இருக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரியும், அவங்கள பொறுத்தவரை யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறதுங்கிறதே அந்த மாதிரி ஸ்டேட்லாம் ஒரு எலைட்டிஸ்ட் தான் படிக்க முடியும். யூபிஎஸ்சி எக்ஸாமுங்கிறது நீங்க வந்து சும்மா தெருவிளக்கில் உட்காந்து படிச்சு பாஸ் ஆக முடியாது, ஐ மீன் முடியாது இன் சென்ஸ் படிக்கிறவங்க படிக்கலாம், பட் நான் சொல்றேன் அதுக்கான எஃபர்ட்டும் அதுக்கான அந்த டியூஷன் சென்டர்ஸும் அதுக்கான கோச்சிங் சென்டர்ஸும் போய் பாஸ் ஆகிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான வசதிகள் இல்லாத அந்த மாதிரியான பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்னா எப்படி ஒரு, இப்போ நீங்க யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணா நீங்க எப்படி இருப்பீங்க ரொம்ப, இப்போ நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆனால் எப்படி ஒரு ஃபீல் ஆவீங்க?
ஆமாம்,
அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு ப்ரௌடு ஒரு ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டை கூடிய வேலை தான் வந்து இந்த மாதிரி அந்த இந்த 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 ப்ரொட்டஸ்டில் ஈடுபட்டு இருக்க மக்களோட மனநிலை வந்து இந்த ஜாபுக்கான மனநிலை வந்து அப்படி தான் இருக்கு அப்படின்றாங்க. அதை வந்து நம்ம அதை வந்து நீக்கிறோம் அப்படின்றது வந்து அதை வந்து 46,000 பேர் ரெக்ரூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சில எலைட்ஸ்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதெல்லாம் நல்லா அவங்க 4 வருஷம் கழிச்சு போகும்போது அவங்களுக்கு 12 லட்சம் தர்றாங்களாம். சேலரி போல அந்த பேக்கேஜ்ல சேலரி போல சரிங்களா. அது அது போக வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போறப்ப 12 லட்சம். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இந்த கார்பரேட் இந்த இதில் இருக்குல்ல, நம்ம நார்மல் கார்பரேட்டில் 1 வருஷம் 4 ஒருத்தன் 4 வருஷம் வேலை பார்த்தான்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 லேக் பேக்கேஜே போயிடுவான், 1 லேக்கில் ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்னா சரிங்களா. இவங்க வந்து இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸு அப்படின்றதுல வந்து இது வந்து கார்பரேட் ஸ்கீமோட கூட ஒத்து போகாத அளவுக்கு இருக்கு. கார்பரேட்டில் அவங்க அதுக்கு வந்து கார்பரேட்டில் கொடுக்கறதே பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றாங்க. இந்த அக்னிபாத்ங்கிறது டவுன் சைசிங் பண்றதுக்கான ஒரு ஸ்கீமா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்னிபாத் வந்து இண்டிகேட் பண்ணது என்னன்னா, கவர்மெண்டோட பினான்சியல் நிலைமை டுவர்ட்ஸ் இது இருக்குல்ல, அதையும் வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ரொம்ப இந்த பினான்சியல் லெவல் இதாக இருக்குன்னு டவுன் சைசிங் பண்ணணும் அப்படின்னா நீ டைரக்டா ரெக்ரூட்மெண்ட் லெவலே டவுன் சைஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இந்த அக்னிபாத் இல்லாததுக்கு முன்னாடி 60,000 பேர் ஆவரேஜாக கணக்கில் ரெக்ரூட் ஆகியிருக்காங்க வருஷத்துக்கு, டு சர்வ் ஃபார் த லாங்கர் பீரியட், நார்மல் பீரியட் எப்படியோ அதை சர்வ் பண்ணுறதுக்கான இதில் அவங்க ரெக்ரூட் ஆகியிருக்காங்க. ஆனால் இதே வந்து இப்போ அதை வந்து 46,000 ஆக்கி அந்த 46,000 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் 15,000 தான் உள்ளே போகிறது அப்படின்றது, இது வந்து ஒரு இது தானே, வருஷத்துக்கு 60,000 வேலை வாய்ப்பு.
இது 46,000 பேருக்கான நியூஸ் பேப்பர் ஃபுல்லா ஃபுல் பேஜ் ஆட் கொடுத்துட்டு இருக்காங்க, 2 நாள் ஃபுல்லா ஃபுல் பேஜ் ஆடா வந்துட்டு இருந்துச்சு அக்னிபாத்.
உனக்கு வந்து 46,000 பேருங்கிறது உனக்கு வந்து துச்சமா தெரியுது அவங்களுக்கு என்னன்னா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த 46,000 பேருக்கான அந்த 46,000 பேர் மட்டுமா இங்க வந்து போட்டி போட போறாங்க, 46,000 இடத்துக்கு நீங்க
ஆமாமா
யூபிஎஸ்சி படிக்கிறதுல மட்டும் எத்தனை சீட் இருக்கு?
அதுவும்
46,000 பேரா
உண்மைதான்.
யூபிஎஸ்சி எக்ஸாமுக்குள்ள யூபிஎஸ்சி சீட் தர்றாங்க. கலெக்டர் எக்ஸாமுக்கு எத்தனை பேர், எத்தனை கலெக்டர் ஆகிறாங்க, எத்தனை பேர் எழுதுறாங்க? கோடிக்கணக்கான பேர் எழுதல. நீட் எக்ஸாமுக்கு எத்தனை சீட் இருக்கு?
எல்லாமே
டாக்டர் சீட்டு.
கேட் எக்ஸாம்
அதான்
எல்லாமே
அதான் இங்க உங்களுக்கு 46,000 பேர் ஏன்டா இவ்வளவு, 46,000 பேர் ஏன்டா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல.
இல்ல
அந்த
இந்த பண்ண
46,000
வேலை சொல்றேன், ஏதோ 10 லட்சம் பேருன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்களா, 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கணும் என்னடா சொல்றானுங்க அப்படின்னு புரியாம இருந்துச்சு. இப்பதான் புரியுது, ஃபில்டர் ஆகி அதுல 25% தான் வெளில வருவான்.
ஆமா
எனக்கு இன்னொரு டவுட்
அதான்
என்ன கேட்டதுல, அந்த 18 to 21 தானே உங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஏஜ் லிமிட், ப்ரொடெஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஏத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், 18 to 23 சம்திங்.
ஆமா ஆமா
ஒரு பையனோட பீக் டைமே வந்து அந்த 18 to 22 தான், இந்த முக்கியமான ஒரு டைம்னு சொல்லுவோம்ல, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போற டைம் அதுதான் அந்த எஜுகேஷன் வச்சு. சரி இவங்க சொல்ற கணக்குப்படி
இவங்க எல்லாம் காலேஜே முடிக்க முடியாதுங்க, இவங்க எல்லாம் காலேஜ்ல ஸ்கூலே படிச்சிருக்க
அது
மாட்டாங்க.
அது காலேஜே கிடையாது, அதான் சொல்றேன் என்ன நடக்கும் அங்க 18 ல இருந்து
இல்லைங்க, இவங்க
எனக்கு
ஸ்கூலே
புரியல.
போயிருக்க மாட்டாங்க. இந்த பையனே இவங்க ஸ்கூலிங்கும் சரியா கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன்ல, ஸ்கூல் படிப்பு எதுவுமே இல்லாம நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு வந்து டைரக்டா உங்களை வந்து இதுக்குள்ள நீங்க போய்க்கலாம்.
சூப்பர், இதுக்காடா இவ்வளவு பயர் பண்றீங்க.
அது உங்களுக்கு வந்து இந்த 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 டவுன் சைசிங் பண்ணணும்னா டைரக்டா டவுன் சைஸ் பண்ணிட்டு போயிரு. நீ இவ்வளவு பேரை எடுக்க முடியுது, இதுக்கு மேல காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிரு. நீ வந்து அது அதை ஏன் போட்டு உருட்டுற, உழப்புற, இது பண்ற, போட்டு இது பண்ணி ஈத்துடுற.
பண்ணாடுங்க இப்ப அந்த பசங்க வெளியில வந்து என்ன பண்ணுவானுங்க தெரியாது, அந்த செலக்ட் ஆகாதவனுங்க எங்க அவனுக்கு வேலை கிடைக்கும் அதுக்கப்புறம். நான்
அதுதான்
இருந்தேன் 4 வருஷம்,
இல்ல அந்த
அதுக்கு நீ
இல்ல அந்த
காலேஜ் போய் படிச்சிருந்தா கூட ஏதாவது கிடைச்சிருக்கும்.
இல்லங்க, அந்த 10 லட்சம் 12 லட்சத்துக்கு வச்சு அவர் என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க?
அதுதான் எனக்கு புரியல என்னமோ. அப்பா பாவம்
இந்த
ப்ரொடெஸ்ட் எல்லாம் நார்த்ல அடிச்சிடும், எனக்கு டவுட் வந்துருச்சு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அதான் சொன்னேன்ல, ஏன்னா சவுத்துல வெடிக்காது, சவுத்துல இங்க எவனும் அக்னி பார்த்து தான் நாங்களுக்கு தேவை இல்ல.
அதுதான் என்னோட லாஸ்ட் சாய்ஸ்ன்ற மாதிரி இங்க யாரும் கிடையாது.
இங்க இங்க வந்து அதுக்கான இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த மிலிட்ரிக்கு போய் தான் நான் வந்து இப்படி போகணும் அப்படின்ற நிலைமையில இல்லை. இங்க தேவையான ஓரளவுக்கு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பை எல்லா கவர்மெண்ட்டுமே ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தப்பயே வந்து பாத்தீங்கன்னா பீகார் அந்த மாதிரியான உத்தரப்பிரதேச மாநிலங்க மாதிரியாக நம்மளை வந்து இல்லிட்ரேட்டாவோ நம்மளை வந்து பான் கடையில் பீடா மடிச்சு கொடுத்துட்டு பார்ட் டைம் ஜாப்ல டெய்லி 150 வாங்கிட்டு போறது மாதிரியான நிலைமையில நம்ம இல்லை. அந்த அந்த அது அதுவும் கொஞ்சம் நம்மளை நம்ம சவுத் ஸ்டேட்டை பொறுத்தவரை வந்து இதாக இருக்கு.
சரி என்னமோ இதுக்கு மித்ஸ் அண்ட் ஃபேக்ட், அந்த பிரச்சனை வந்து அடுத்த நாளே வந்து மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, அதுவும் ஒரு ஃபுல் பேஜ் ஆடு. அப்புறம் எல்லா கவர்மெண்ட்டும் இந்த சிஎம்மோட பிக்சர் பிஎம்மோட பிக்சர் போட்டு அக்னி பார்த்து இதுதான் எலிஜிபிலிட்டி ரிக்குயர்மெண்ட்ஸ் அதுன்னு போட்டாங்க. ஆனால் அது பின்னாடி இவ்வளோ இருக்கு அதை ஒருத்தனும் சொல்லல, ப்ரொட்டஸ்ட் வெடிச்சதுக்கான ரீசனே இதுதான். இப்போ
ஆமாம் பொட்டை சுடிச்சதுக்கான ரீசன் இதுதான். அது அது
அருமை. அப்போ
இல்லை இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், டவுன் சைஸ் பண்ண முடிய பண்ணிட்டியா இவ்வளோதான், இது டவுன் ரெக்ரூட்டே பண்ண முடியாது அப்படின்னு பண்ணிடு. நீ என்ன பண்ணுற, அந்த இருக்க ஸ்கீமுக்குள்ள உள்ள புகுந்து அதுல இருக்க அந்த இதை காசை எப்படி உருவலாம், எப்படி கம்மி பண்ணலாம், அப்படி இப்படி பண்ற நீ. அதை பண்ணாத, அதை பண்ணினா அந்த அந்த எங்க மிலிட்ரிக்கு போறதெல்லாம் அந்த காலத்துல வந்து ரொம்ப ஒரு செக்யூர்டான ஜாப் லிஸ்ட்ல ஒரு வைப்பாங்க, மிலிட்ரி போலீஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க போயிட்டு நீங்க வந்து செக்யூர். நான் சொல்றேன், நம்ம நான் முன்னாடியே பாட்காஸ்ட்ல பல இடத்துல பதிவு பண்ணிருக்கேன், நம்ம வந்து ஒரு செக்யூர்டான ஒரு நிலைய நாடி போற ஒரு சிவிலைசேஷன் நம்ம நம்ம வந்து நிறைய நிறைய ஒரு பெயினை தாண்டி வந்த ஒரு 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 இது. நம்ம வந்து எங்க நமக்கு ஒரு செக்யூர்டு ஃபீல் கிடைக்குதோ அங்க போய் தஞ்சம் அடைஞ்சிருவோம் நம்மள. அது அதனால மிகப்பெரிய செக்யூர்டு சக ஒரு ஒரு உணர்வை தந்து கொண்டிருந்த ஒரு ஒரு ஜாப் ரோல்ல நீ உள்ள பூந்து உனக்கு காசு இல்லை, உன்னால சம்பளம் கொடுக்க முடியாது, அவ்வளவு பேருக்கும் இது பண்ண முடியாதுன்றனால உள்ள பூந்து நீ என்ன ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்க? டவுன் சைஸ் பண்ணிட்டு போ, டவுன் சைஸ் பண்ற அந்த யூஎஸ் இங்க சைனா எல்லாம் பண்ணாங்க, என்ன இப்ப ஸ்கீமையா பண்ணாங்க, ஆள் அப்படியே கம்மி பண்ணி எடுத்துட்டு போ, அவ்வளவுதான். அதுக்கு ஒன்றும் யாருமே இப்ப இது பண்ண மாட்டாங்க, ஆள் எடுக்கிறத குறைச்சா அதுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, என்ன காம்படிஷன் தான் அதிகமாகும். பட் அது ஓகே, அது அந்த ஸ்கீமையும் போட்டு நீ இது பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்க. நல்ல நல்ல ஸ்கீமுக்கெல்லாம் பண்ண மாட்டானுங்க அந்த மாதிரி.
இன்னொரு அருமையான இது ஒன்று சொல்லியிருக்காங்க கேட்டு. அடுத்து என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க, டிசம்பர் 2023க்குள்ள 10 லட்சம் பேரை வந்து ரெக்ரூட் பண்ணுமா. அவ்வளோ வேகன்சி இருக்கான் கேட்டு. அதான் சொல்றல, இந்த 18 மாசமும் ஃபுல்லா அடமலை தான், ஃபுல்லா திட்டங்கள்லாம் பறக்க போகுது அப்படியே. ஸோ அது ஒரு இது, இவங்க நல்லா அருமையா ஃபயர் விட்டுருக்காங்க இந்த 2 வாரமும் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ
கவர்மெண்ட் ஃபயர் விட்டதை விடுங்க,
வேற யாரு
நம்ம வாங்க ஐபிஎல் மேட்ருக்கு வாங்குங்க. என்னங்க
ஐபிஎல் வந்து, நான் கூகுள் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கினாங்கன்னு உடனே ஒரு அருமையான ஒரு பேட்டா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். அவன் ஏமாத்திட்டாங்க கடைசியில், எனக்கு அது கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா அவன் இருக்க காசுக்கு வந்து அவன் நினைச்சா ஒரு தடவை வாங்கிருக்கலாம்,
போவே இல்லைன்னு நினைக்கிறேன்
நானு. ஆமா, டாக்குமெண்ட் வாங்கிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அதோட வேணாம்
ஒரு ஜெருக்கு கொடுத்துட்டு விட்டானுங்க. ஆக்சுவலா ஜெயிச்சது யாருன்னு பாத்து, நம்ம முன்னாடியே ஒரு பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி. இப்போ வந்து நிறைய பேர் உள்ள வரப்போறாங்க அப்படின்றவன, இந்த இதை வந்து எப்படி இது பண்ண போறாங்க பிசிசிஏ அப்படின்றத இது பண்ணலான்னு. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா அனலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ரோபோ. ஏன்னா ஐபிஎல்ல ஆக்ஷன் இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஆக்ஷனை யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் வந்து இதுக்கு ஜெயிச்சிருக்காங்க, டிவி ரைட்ஸுக்கும் ரிலையன்ஸ் வயாகாமும் 18 அந்த அவங்க நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, லிசனர்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரிலையன்ஸ் வந்து வயாகாமோட சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இது இப்போ ஐபிஎல்காக. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அக்வயர் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் ரைட்ஸ். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிசிசிஏ ஹஸ் புரோக்கன் திஸ் பேக்கேஜ். ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக தான் இருந்திருக்கு. ரைட்ஸ்னு கொடுத்தா ஆமாம் டிவியும் டிஜிட்டலும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப டிஜிட்டல் ரைட்ஸ் பிளஸ் டிவி ரைட்ஸாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து லாஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சான். இப்போ இதை பார்த்தான் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் ஓடிடி மீடியா தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டோட வேல்யூ வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாகுது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மாடலில் இருக்க இந்த ஓடிடி இதில் வந்து அவங்க என்னதான் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ ஸ்குவிட் கேம், மணி ஹேஸ்ட் இந்த மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லான இது கொடுத்துருந்தாலும், வேல்யூவான ஒரு கண்டென்ட் கொடுத்துருந்தாலும், ஆனால் நம்ம அவங்கள லாஸ்ன்னு பார்க்குறோம் இல்லையா. அதுக்கான காரணம், ஒன் ஆஃப் த காரணம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, த வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் தே கிரியேட் இருக்கு இல்லையா, அதோட கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, அது 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 மேக் பண்ணுற ரிட்டர்னை விட அது அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 140 பில்லியன்ல இருந்த வேல்யூவேஷன் நெட்ஃப்ளிக்ஸோடது 80 பில்லியன்ல வந்துருக்கு. Despite of they are making so numerous amount of shows hit அப்படின்ற பார்க்குறப்போ ஷோஸோட வேல்யூ வந்து ரொம்ப, ஒரு ஒரு ஷோவோட கண்டென்ட்டோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணம். ஸோ இந்த காரணத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஐபிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஐபிஎல் போன வாட்டம் மொத்தமாக விற்றதே 20,500 கோடிக்கு தான் விற்றுருக்கு.
மொத்த அந்த டைம் தான் டிஜிட்டல் வந்து பீக்ல வந்தது, ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபோனில் பார்க்குற மாதிரிலாம் வந்தது இந்த 5 வருஷம் இதில்.
ஆமாம், ஸோ வந்து அந்த மொத்த வித்ததே வந்து இதாக தான் விற்றுருக்காங்க. இப்போ இதில் இந்த வாட்டி இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டபுள் த ரேட் ஆயிருக்கு, 48,000 கோடி, ரெண்டே சேர்த்தா 48,000 கோடி, விச் மேக்ஸ் த ஐபிஎல் த செகண்ட் மோஸ்ட் வேல்யூடு ஸ்போர்ட்ஸ் லீக் இன் த வேர்ல்டு. நேஷ்னல் ஃபுட்பால் லீக், அமெரிக்கன் நேஷ்னல் ஃபுட்பால் லீக்கு அப்புறம் இதுதான் வந்து செகண்ட் மோஸ்ட் வேல்யூடு ஸ்போர்ட் இந்த இது. ஆனால் இதில் இன்னொரு கன்சர்ன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் வேல்யூடான அந்த என்எஃபிஎலோட வருமானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 700 பில்லியன், விச் இஸ் 36 times மோர் தென் ஆஃப் இந்தியன் இது
ஐபிஎல்லா.
ஆஹா, இந்தியன் மீடியா என்டர்டைன்மெண்ட் ஸ்பேஸ் விடு.
அச்சிஜோ, அப்படியா?
ஐபிஎல் நினைச்சா கூட பரவாயில்ல, இந்தியன் மீடியா அதோடையே 36 times மோர். அப்ப இரண்டாவது இடத்துல நிக்கக்கூடிய நம்மளோட வேல்யூவேஷன், அப்ப ரெண்டாவது இடத்துல இருக்க நம்மளோட வேல்யூவேஷன் அப்படி இருக்குன்னா, நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும், நம்மளோட நம்மளோட நாட்டோட எக்கனாமி இப்ப வந்து யூஎஸோட எக்கனாமிக்கு ரெண்டாவது இடத்துல கம்பீட் லெவல்ல இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனா நம்மளோட மணி வேல்யூ இட்ஸ் லோவஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கம்பேர்ட் டு US டாலர் 78 ருபீஸ்
அது
விச்
கீழே
இஸ்
போயிட்டு
லோவர்.
இருக்கு, அருமையா போயிட்டு இருக்கு.
விச் ஆமா
78ஆ?
விச் ஆமா 78 கீழே போயிட்டு இருக்கு. இப்போ போகும் தெரியல, நான் தான் டக்லாட்டா தான் சொன்னேன், பேசாம காசை வாங்கி வச்சு அங்கேயே வச்சுட்டு வச்சிரு, வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பாத, மொத்தமா அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பி உனக்கு லாபம் தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்ப இந்த ஐபிஎல்ல இந்த ரெண்டு பேரும் இது பிரிஞ்சிருக்கு. மேட்டர் என்னன்னா, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாருக்கு நமக்கு இவ்வளோ நாள் வந்து அந்த வியூவர்ஷிப் இருக்குல்ல ரொம்போ, இந்த
ஆமா.
ஏரியா தான் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மேபி அவங்க தப்பா பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ரைட் நவ் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் இஸ் த டாப்பஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா,
தப்பு பண்ணிட்டாங்கன்னா பிட்டிங் சண்டை போட்டு வாங்கிருக்கணும்ன்றாங்களா, ஹையா பிட் பண்ணி?
பிட்டிங் டிஜிட்டலா வாங்கிட்டு டிவியை விட்டுருக்கணும் அப்படின்றாங்க.
ஓ ஓகே ஓகே.
ஓகேங்களா, ஆனா ரிலையன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் வந்து இப்ப எந்த ஏரியா, எந்த நமக்கிட்ட எந்த டேட்டா இல்லைன்னா, டஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் நோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் தே காட் டியூ டு த ஐபிஎல்.
அவங்க
ஐபிஎல்
அது சொன்னாங்களே, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் டூ சொன்னாரு, இப்ப எங்களுக்கு இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் கிடைக்காதனால எங்களுக்கு ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லாஸ் ஆகும்னு சொன்னாங்க. எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லுங்க ஐபிஎல்னால
இப்ப அந்த 2 மில்லியன்
எங்களுக்கு
சப்ஸ்கிரைபர்ஸ்.
லாஸ்.
ஸோ இந்த இந்த லாஸ் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து
ஆமா.
ஆக்சுவலாக கிளவராக ப்ளே பண்ணி ரிலையன்ஸ் வந்து இந்த எவால்விங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஓடிடி வந்து ஒரு எவால்விங் மீடியமாக போயிட்டுருக்கு இப்போ. ஸோ
ஆமா.
அந்த ஸோ இவன் வந்து இவங்க இதை இதை எப்படி ரிலையன்ஸ் வந்து ஒரு ரிலையன்ஸ் வயோகாம் வந்து இதை எப்படி ஒரு லாபகரமான ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோட அந்த ஸ்பேஸை எடுக்கிறதுக்கு உள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்றது இட்ஸ் சில்ல கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆக்சுவலா இன்னும் அவங்க
அவங்க
இன்னும்
இனிமேல்
அது
தான் அது பண்ணவே போறாங்க ஆக்சுவலா, அந்த
அவங்க
என்ட்ரியே
எதுவும் எதுவும் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்களா இல்ல எதுவுமே
எதுவுமே
நமக்கு
இல்லைல்ல.
தெரியும், எதுவுமே இல்ல. இல்ல ஜியோ டிவில வரப்போதா, இல்ல ஜியோ ஃபைபர்ல எதுவும் வரப்போதா, வி ஆர் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ் ரைட் நவ்.
ஆனா
பட்
பிட்டிங் வாங்கிட்டாங்க அவ்வளவுதான்.
ஆமா ஆமா பிட்டிங் வாங்கிட்டாங்க பாத்தீங்க அப்படின்னா, பிட்டிங்ல ரெண்டா பிரிச்சுட்டாங்க. இப்ப டிவிக்கு வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஆர்ஜே பாலாஜி ஒரு கமெண்ட்ரேட்டர் ஓடுது அப்படின்னா, அதே இது வந்து பாத்தீங்கன்னா அதே டிஸ்ட்ரிபியூஷன் ஹாட் ஸ்டார்ல உங்களால ஓடிடியில பார்க்க முடியாது. அண்ட் நம்பர் ஆஃப் வியூவர்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா, ஈவன் டிவியில வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு வாட் சே ஓடிடி டிவியில வந்து வியூவர்ஷிப்போட அந்த எண்ணிக்கைகள் அதிகமா இருக்கு. நம் ஓடிடியில் வந்து 480 மில்லியன் அப்படின்ற மாதிரியான ஆவரேஜ் அப்படின்னா, டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700 மில்லியன் வரை இருக்கு ரோபோ.
முதல்ல ஒரே ஆள் தெரிஞ்சு எல்லா இன்வென்ட்ரியும் அட்வர்டைஸ் வச்சுட்டு அவன் கொடுக்கலாம்.
இப்போ அதுதான்
டிஜிட்டல் தலைவலி, இவன்ட்டையும் போகணும் அவன்கிட்டையும் போய் நிக்கணும், நீ
இப்போ
எவ்வளவு
இவன்ட்
இருக்க.
ஆமா இப்ப இவன்ட் இவங்கிட்டையும் போனோம் அவங்கிட்டையும் போனோம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹையஸ்ட் வேல்யூவேஷன் கொடுத்து இது போயிருக்கு. அப்ப த காஸ்ட் ஆஃப் ஆட் ஸ்பேஸ் இஸ் கோயிங் டு ரைஸ். ஸோ அஸ் அ மீடியா பிளானரா, அஸ் அ பிராண்டுக்கு மீடியா பிளானரா, ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் விச் விச் மீடியம் வில் ஹேவ் த ஆக்ஷன், அந்த அந்த அவங்க லெவரேஜ் பண்றதுக்கு எந்த மீடியம் கரெக்டா இருக்கும், எந்த மீடியம்ல வந்து அட்வர்டைஸ் பண்ணா பீப்புள் வில் டேக் ஆக்ஷன் ரெகார்டிங் டு தர் பிராண்டுங்கிற அனலைஸ் பண்ற தேவை அதிகமா இருக்கு. ஐபிஎல் இருக்கு இல்லையா இந்த இது, அது இது இது இதோட மட்டும் நிக்கல, இதோட வேல்யூவேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த பெரிய டீம்களை வைத்துக் கொண்டிருக்கும் இந்தியா சிமெண்ட்ஸ், மும்பை, இவங்களோட ஸ்டாக் பிரைஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, இவங்க இந்த 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 கண்ட்ரியோட சாரி இந்த டீமோட வேல்யூவேஷனே 100 to 120, 125 crores மேல வேல்யூவேஷன் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க.
ஆமா ஆமா.
அதோட விளைவா வந்து பாத்தீங்க அப்படின்னா, தேர் வேல்யூவேஷன் டு த பேரண்ட் கம்பெனி, இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ்னா இந்தியா சிமெண்ட்ஸ், ரிலையன்ஸ்னா மும்பை இந்தியன்ஸ்னா ரிலையன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், ஹைதராபாத்னா சன் டிவி, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னா ஆர்பிஎஸ்ஜி வெஞ்சர்ஸ் சொல்லிட்டு சம்திங் வெஞ்சர் கேபிட்டல் வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரியான இவங்களோட அந்த பிரைஸ் இருக்கு இல்லையா, ஷேர் வேல்யூவோட பிரைஸும் இன்க்ரீஸ்க்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அனுமானங்கள் கூடப்படுகிறது. ஸோ இந்த ஐபிஎல் வந்து எங்க எங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு பாருங்க, நம்ம எங்க எங்கெல்லாம் தொட்டோம், ஆட்ஸ் இன்வென்ட்ரியோட இது தொட்டோம், என்எஃப்ஏ அமெரிக்கன் நேஷனல் ஃபுட்பால் லீகோட அந்த வேல்யூவேஷனுக்கு ரெண்டாவதா இருக்கு. பட் வென் கம்பேர் டு அமெரிக்கன் எக்கனாமி அண்ட் இது, இது ரெண்டாவதா இல்லை, விச் இஸ் கோயிங் டு காஸ்ட் லாஸ்ட் ஃபார் அவர் பிராண்ட்ஸ் அங்க அந்த ஏரியா. அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த ஸ்டாக்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்றது இதுதான் இது இந்த ஐபிஎல் வந்து இட்ஸ் ஒரு 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 எக்கனாமிக் பேக், இந்த டீல் வந்து ஒரு எக்கனாமிக் பேக் ஆஃப் டீல் தான். இதே ஒரு கேஸ் ஸ்டடியா பண்ணலாம்.
இன்னொன்னு பிரச்சனை என்னன்னா கேட்டு, இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆட் பிரேக் வருதுல டிவில. இப்ப நம்ம மொபைல்ல பாக்குற ஆடும் டிவில பாக்குற ஆடும் மேபி ஒன்னா இல்லாம போலாம்.
அது இருக்காது, இனிமே வாய்ப்பே இல்லை.
இனிமேல் வந்து டிவியில பாக்குறவனுக்கு மேபி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆட் ஓடும். ஏன்னா ரெண்டு இடத்துலயும் வேற வேற இப்ப ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்.
அதுதான் 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 சொல்றேன் ரோபோ, அதான் கிளவரா இனிமே போகணும். மீடியா பிளானர் சுட் நோ. இப்ப நான் வந்து என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் நான் டிவியில போட்டா எனக்கு கரெக்டா, ஐ டு ஐ நீட் அ ரீச் ஆர் டு ஐ நீட் அ இது, ஐ டு ஐ நீட் அ ஆக்ஷன். எனக்கு வந்து நான் இப்ப சீன்ஸ் ஓடிடில அப்படின்னா யூ கேன் ஹாவ் அன் அட்வர்டைஸ்மெண்ட்ல தேர் வில் பி ஆப்ஷன் டு கிளிக் இருக்கும். எனக்கு வந்து ஆக்ஷன் வேணுமா, எனக்கு ரீச் வேணுமா, எனக்கு ஆக்ஷன் வேணுமா, எனக்கு என்ன வேணும், எனக்கு கன்வர்ஷன் வேணுமா, இல்லை எனக்கு ஜஸ்ட் ரீச் போதுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். நான் என்னோட பிராண்ட் என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறத பார்க்கணும். அமை இந்த ஸ்டேஜ் ஆஃப் நான் எனக்கு ரீச் அதிகமான தேவைப்படுது என்னோட பிராண்டுக்கு, என்னோட பிராண்டுக்கு அவேர்னஸ் தேவைப்படுதா, தென் ஐ ஷுட் கோ டு டிவி. இல்லை எனக்கு இந்த சமயத்தில் ஐ நீட் டு இன்க்ரீஸ் மை சேல்ஸ்ன்னு வருதா, ஓகே அப்போ நான் என்ன பண்ணலாம், அப்போ அந்த மாதிரி யோசிக்கணும். இப்போ
தவிர்த்துட்டு அதோட பெரிய ஈவெண்ட் ஒன்று இந்தியாவில் கிடையாது. அட்வர்டைஸ் பண்ணுற எல்லா ஐபால்ஸும் இருக்க ஒரு ஈவெண்ட்னா ஐபிஎல் தான் ஊரில்.
அதிகமாச்சு அப்படின்னா அது எடுக்கிற ப்ராஃபிட்டை வந்து ரொம்ப இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராஃபிட் வந்து ரொம்பவே கம்மியாகவும் லெஸ் லாஸ்லேயும் தான் ஆகுது. இது வந்து இந்த கேஜிஎஃப் மாதிரியான படங்கள்லாம் வந்து திரும்ப திரும்ப ஹை வேல்யூவான கண்டென்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு உசுப்பேத்தி உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கு ஓவரால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை, சரிங்களா? அதோட நீச்சையாக இப்போ ஐபிஎல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ கண்டென்ட்டாக மாறி கிடக்கு. ஆனால் இப்படி ஹை வேல்யூ கண்டென்ட்டாக மாறுறது இட்ஸ் நாட் குட் ஃபார் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் ரைட் நோ தேர் பீப்புள் ஆர் என்ஜாயிங், சின்ஸ் தேர் இஸ் அ காம்படிஷன் அமாங் அதர்ஸ் பீப்புள் ஆர் என்ஜாயிங் திஸ். பட் எப்போ எப்படி வந்து திட்டு திப்புன்னு ஏர்டெல் வந்து ஒன்று ஒரு நாள் அடிச்சாங்க பாருங்க, நான் இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறேன் பண்ண பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேட்லாம் எப்படி ஏறி கிடக்கு. அது மாதிரி
ஹைக் பண்ணிட்டாங்களே மறுபடியும்.
அதே மாதிரி அது மாதிரியான ஒரு ரொம்ப நாள் பிசினஸ் வந்து அடி வாங்கிட்டே இருக்காது, சரிங்களா? இப்ப நெட்ஃபிளிக்ஸ் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பிசினஸ் வந்து இந்த ஹை வேல்யூ கண்டென்ட் மூலியமா இந்த ஓடிடி ஸ்ட்ரீம் பிசினஸ் வந்து அடி வாங்கிட்டே இருக்கனால இது ரொம்ப நாள் அடி வாங்கிட்டு இருக்காது. டக்குன்னு வந்து எனக்கு ஆனது ஆர்டர் நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒன்ஸ் இஃப் எனி ஒன் டெட் அடுத்து எல்லாமே பண்ணிடுவாங்க. இப்ப சோனி லைவ்னா வந்து பாத்தீங்கன்னா நேத்தா வந்தான் சோனி லைவ், இன்னைக்கு பாருங்க மூணாவது இடத்தை புடிச்சிட்டாப்ல, மூணாவது இடத்தை புடிச்சிட்டாங்க.
ஆக்சுவலா சோனி லைவோட சக்சஸ்க்கே வந்து ஒரு நிறைய காரணங்கள் சொன்னாங்க கேட்டு. சோனி லைவ் வந்து இந்த ஓடிடி மார்க்கெட் இருக்குல்ல, அவங்க வந்த புதுசுல வந்து வெறும் ஒரு 0.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சிருந்தாங்களாம். அவங்க ரெவன்யூ வந்து வெறும் ஒரு 300 கோடி அது மாதிரிதான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்ல, நெட்ஃபிளிக்ஸ் அமேசான்லாம் அப்ப பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணாங்களாம், ஒரு ரீலான்ச் மாதிரி ஒண்ணு பண்ணாங்களாம் கேட்டு, ஃபுல்லா மாத்துனாங்களா அவங்க இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரொம்ப மட்டமா இருக்கும் சோனிலயும். அது இருந்துச்சாலே தெரியாது நீங்களாம் இருந்தீங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ வந்து எதுல வந்துச்சுன்னா அந்த ஸ்கேம் 1992 வந்துச்சுல, அந்த ஒரு கண்டென்ட்னாலே வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கர ஹிட் ஆயிருச்சு அவங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம். அது வந்து 22 மில்லியன் வியூவர்ஸ் வந்தாங்களாம் கேட்டு சோனி லைவுக்கு. அது நிறைய அவார்ட்ஸும் வாங்கினதுனால நல்ல ஒரு அது கண்டென்ட், சரியான கண்டென்ட் அவங்க இதில் இது பண்ணுது. அவங்க அந்த ஃபார்முலாவை கிராக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டைம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்க 18.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ல வந்து நிற்கிறாங்க. அந்த 0.7ல இருந்து 18.2 மில்லியன் வந்திருக்காங்கன்னா உண்மையிலே அது பெரிய விஷயம் தான். அவங்க கிராக் பண்ண மார்க்கெட் என்னன்னா கேட்டு, பை 2019லாம் என்னன்னா நம்ம வந்து இப்போ இந்த உலக சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உலக சினிமாவும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லேயே வந்து இன்டர்நேஷனல் கண்டென்ட் எல்லாம் கைக்கு வந்துருச்சு. ஒரு சப்டேட் லான் பண்ணி விட்டா என்ன படம்னாலும் பார்க்கலாம் அப்படின்னு
ஆயிடுச்சுல.
இங்க இருந்த பெரிய கேப் வந்து என்னன்னா இந்தியன் கண்டென்ட் வந்து யாருமே பெருசா ஃபோக்கஸ் பண்ணலையாம்.
நம்ம அந்த சாக்ரட் கேம்ஸ் மாதிரியான கண்டென்ட்ல அவங்க ஃபோகஸ் பண்ணிட்டாங்க.
அந்த சைட் பண்ணிட்டு இந்த மார்க்கெட்டை விட்டதுனால இவனுக்கு அந்த ஸ்கேம் 1982 ஹிட் ஆனோடனே இவனுக்கு அடுத்தடுத்து நிறைய இறக்குனாங்க. கேட்டு ராக்கெட் பாய்ஸ்ன்னு ஒன்று வந்துச்சு, அதை நான் ஆட் நிறைய பார்த்தேன். அது எதை பத்தியும் தெரியல, இஸ்ரோ பத்தியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க இந்த மாதிரி கண்டென்ட் இறக்க இறக்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற ஆரம்பிச்சாங்களாம். ஸோ இது ஒரு மேஜர் ரீசன் அவங்களோட சக்ஸஸ்க்கு. அவங்க இதில் வந்து மோர் தென் 60% ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சவுத்தில் இருந்தா இருக்காங்களாம். ஏன்னா அவங்க எல்லாமே அந்த ஒரிஜினல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நவரசான் பண்ணுறான்ல, அதே கொஞ்சம் எலைட்டாக பண்ணிட்டு போயிருந்தாவன். இவனுங்க வந்து நம்ம ஆளுங்களுக்கு பிடிச்சி பார்க்குற மாதிரி என்ன பண்ணுமோ அதை பண்ணதுனால தான் இவங்களால இந்த மார்க்கெட்டை பிடிக்க முடிஞ்சு அப்படின்றாங்க. அந்த கண்டென்ட் செக்கிங் அப்படின்னு சொல்லுவோம்ல.
மேஜர் சப்ஸ்கிரிப்ஷன் எங்க இருந்து வந்திருக்கு?
சவுத்து,
ஆபிசி சவுத். ஓகே,
இவங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே வந்து இவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே 60% வந்து சவுத்துல இருந்தா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு மெயின் ரீசன். இல்லைனா இவங்க காணாமே போயிருப்பாங்களாம் கேட்டு. ஏன்னா அவங்க இப்போ ஃபைட் பண்ண ஆளுங்களாம் அப்புறம் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, டிஸ்னி ப்ளஸ், ஹாட் ஸ்டாரு. ஸோ இந்த ஃபைட்டில் வந்து இவங்களால மேலே வர முடிஞ்சதுக்கான ஒரே ரீசன் வந்து கண்டென்ட் தான். ஆமாம். அடுத்து அடுத்து ஒரு முக்கியமான நியூஸ் கேட்டு, இது ஒரு லேண்ட்மார்க்கான நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த சார்ஜர் இருக்குல்ல, நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர், யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு அருமையான திட்டத்தை ஒன்று இது பண்ணியிருக்காங்க. பை 2024 எல்லாருமே வந்து காமன் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணும். எல்லா ஃபோன்ஸு, மொபைல்ஸு, லேப்டாப்ஸு எல்லாத்துக்கும் காமனாக ஒரு சார்ஜர் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டு. இது ஏன் இவங்க உங்களுக்கே சார் இவ்வளோ அக்கறை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. பட் அதில் கொடுத்த ஸ்டாட்ஸை பார்க்குறது தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. வெறும் சார்ஜர் வாங்குறதுக்கு மட்டும் யூரோப்ல வந்து 2.4 பில்லியன் யூரோஸ் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்களாம் கன்சியூமர்ஸ் ஒரு வருஷத்துல. சரி, இவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதுலதான் அக்கறையா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது. 11,000 டன் இ வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுதான் கேட்டு. இதனால அந்த அன்யூஸ்ட் சார்ஜர்ஸ் இருக்குல்ல, 11,000 டன்ன்றது சாதாரண இது கிடையாது. அதே மாதிரி இவங்க வச்சிருக்க மூணு சார்ஜர்ல வந்து ஒரு சார்ஜர் வந்து யூஸே பண்றது இல்லையா. அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த நம்மளுக்கே தான் பிரச்சனை வரும், ஒரு இடத்துக்கு போவோம் அந்த சார்ஜர் வந்து நம்ம ஃபோன் கூட கம்பேட்டபிளா இருக்காது. சி டைப் பண்ணுங்க, பழைய மாடல் வந்து சின்னதா இருக்கும், அப்புறம் பெரிய மாடல் ஒன்று வந்துச்சுல, தலைவலியே வேணாம்
அப்படின்னு சில இவங்களுக்கு தான் பிரச்சனையை உண்டாக்கும்.
யாருக்கு?
இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ்.
ஆமா ஆமா, அவங்களுக்கு பிரச்சனை தான். அதான் ஆப்பிள்லாம் கதற ஆரம்பிச்சிட்டானே சொன்னோடனே.
நமக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டாங்க பேங்க்குலாம், அது மாதிரி அவங்க ஊர்லயும் போட்டு விட்டாங்க போல. அது என்ன ஆயிருச்சு,
அது கனவான்ற மாதிரிலாம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
இல்ல மெயின்டெய்னிங் 2 trillion இஸ் எ சான்ஸ் அப்படின்ற மாதிரி 2.1 trillion வந்து இப்ப நின்னுகிட்டு இருக்கு வேல்யூவேஷன். இது வந்து பை வெனஸ்டே, பை நெக்ஸ்ட் வெனஸ்டே ஆர் பை நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 0.75% அந்த பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறதா சொன்னாங்க. இப்ப நம்ம ஊர்ல பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கல்ல, 0.50 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கல்ல நம்ம ஊர்ல. அது மாதிரி அங்க மறுபடியும் பண்ண போறாங்க. இந்த 2.1ல இருந்து இன்னும் கீழே இறங்க போகுது.
அதே மாதிரி இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல கேட்டு, இந்த ரிசெஷன் பத்தி அதுக்கு ஒரு அருமையான ஒரு டேர்ம் ஒண்ணு கொடுத்துருந்தாங்க கேட்டு. இனிமேல் நம்ம ரிசெஷன் சொல்லக்கூடாது, லிசனர்ஸ் எல்லாம் எங்களை மன்னிச்சிருங்க. அதை வந்து என்னன்னு சொல்லணும்னா, லிவிங் காஸ்ட் சர்ஜ் ப்ரோ அப்படின்னு சொல்லணும்.
ப்ரோ போட்டுறேன், ப்ரோ கடைசியில வந்துடும் இல்லைன்னா அது ரொம்ப.
ப்ரோ என்ன ப்ரோ இன்ஃபிளேஷன் இருக்கான்னு யாராவது கேட்டா, அவ்வளோ இன்ஃபிளேஷன் ரிசெஷன் இல்ல, லிவிங் காஸ்ட் வந்து சர்ஜ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நீங்க சொன்னா போதும். ஏன்னா யூகேவே அப்படிதான் கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரிசெஷன் எல்லாம் கிடையாது, லிவிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். அதுவும் இதுவும் என்னடா அப்படின்ற ரெண்டு ஒண்ணுதானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சுத்தி சுத்தி எல்லாரும் அதான் கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் வந்து இப்ப யூஎஸ்ல கூட அந்த அந்த ரேட்ஸ் எல்லாம் இப்ப இன்க்ரீஸ் பண்ணாங்கல்ல. இன்னொன்னு என்னன்னா, இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ற அந்த ஃபாரின் அந்த இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, நிறைய பேர் வந்து காசு எடுத்துட்டு எடுத்துட்டு வெளில போயிட்டு இருக்காங்களாம், சத்தமே இல்லாம. மார்க்கெட்ஸ் ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஷாக் அப்சர்வர்ஸ் அப்படின்னாங்க. அதுக்கு நிறைய பேர் ஃபயர் எல்லாம் விட்டுருந்தாங்க, ஷேர் சேட் அந்த ஸ்டோரி எல்லாம் நான் பார்த்தேன். அவங்க என்ன நிலைமையில இருக்குன்னா, எல்ஐசியோட இதை பார்த்தாலே இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து எப்படி கதறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்ஐசி எல்லாம் ரொம்ப கீழே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ண டைம்ல இருந்து. அதனால இன்னொன்னு இருக்குது கேட்ட, இதே மாதிரி
மார்க்கெட் வேற நடுவுல பாத்தீங்கன்னா தமிழ் டொமைன் கீழ போச்சு.
ஆமா, அது பயங்கரமா ப்ளீட் ஆயிட்டு இருக்குது மார்க்கெட். எல்லாரும் வந்து ஹையரிங் வந்து கட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரேட் ஹைக் பண்ணதுனாலயே இது 1994 கம்பேர் பண்றப்ப பிக்கஸ்ட் ஹைக்னு சொல்றாங்க கேட்டு. ஏதோ ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னு சொன்னா கூட பரவாயில்ல. யூஎஸ்ல பண்ணிருக்காங்கல்ல இப்ப இந்த ஃபெடரல் ரிசர்வ் பண்ண ஹைக்கு, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவங்க பண்ண ஹைக் வந்து 1994 கம்பேர் பண்றப்ப அது அதிகம் அப்படின்றாங்க.
ஓ
தெரியல எங்க போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாரும் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க, ஹை லிவிங் காஸ்ட் சர்ஜ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கு.
டெவலப்பர்ஸ் மத்தியில் எடுத்த சர்வேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 44% வந்து என்ன சொல்றாங்கன்னா தேர் கன்சிடர் லீவிங் திஸ் ஜாப் அப்படின்றாங்க. அண்ட் கம்பேர் டு லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ன்லி 42% ஆர் இது. இதில் இன்னொரு தகவல் வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா 1 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32% ஆஃப் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஹவ் ஆல்ரெடி ஸ்விட்ச் தேர் ஜாப். அதே அதே மாதிரி 15 வருஷத்துக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க 21% ஹவ் லெஃப்ட் தேர் ஜாப்.
வேலையை விட்டு எங்க போறாங்க அடுத்த?
வேலையை விட்டு ஆமா ஆமா அடுத்தடுத்த கம்பெனிக்கு இது பண்றாங்க. மோட்டிவேஷன் டு லீவ் ஜாப் அப்படிங்கிற சர்வே எடுத்ததில் எந்தெந்த காரணங்கள்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறவங்களுக்கும் புதுசாக கன்சிடர் பண்ணி வேலைக்கு போனவங்களுக்கும் எது காமனான ஒரு ஃபேக்டராக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் காம்பன்சேஷன். எனக்கு ஹையர் காம்பன்சேஷன் கிடைக்கிறதுனால நான் வந்து போயிட்டேன்னு சொல்கிறவங்க 27% இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபுல் டைம் ரிமோட் ஃப்ளெக்சிபிலிட்டாக இருக்கிறத காரணமாக வச்சு நான் மாறினேன்னு சொன்னவங்க 24% இருக்காங்க. எனக்கு பெட்டர் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபுல் டைம் ரிமோட், அதை தான் நான் மாறினதுக்கான காரணம் சொல்றவங்க 24% இருக்காங்க. இது இதை தவிர காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெட்டர் பெனிஃபிட்ஸ் தான் அதுக்கடுத்த காரணம். நாட் எக்ஸாம் நாட் ஓன்லி காம்பன்சேஷன் அதர் தன் தட் அதர் பெனிஃபிட்ஸ் இருக்கும் இல்லையா. அது புதுசா வேலையை விட்டு போனவங்களும் இதுக்கப்புறம் வேலையை விட்டு மாற போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற டெவாப்ஸ் கூட கூறி வேலை பார்ப்பவர்கள் வந்து இதுதான் வந்து காரணமா சொல்றாங்க ரொம்ப.
இந்த நியூஸ் டிஎம்ல வந்து ஃபாலோவர்ஸ் அப்பப்ப அனுப்புவாங்க, இந்த நியூஸ் நீங்க கவர் பண்ணிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சொல்லிட்டு தானே கேட்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபுல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் தேவைப்படுது நிறைய பேருக்கு. அதை கம்பெனிஸ் வந்து தர முடிச்சேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஈஸியா நான் வேற கம்பெனி போய்க்கிறேன் பயன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எல்லாம். எந்த கம்பெனி தரணும்னு அங்க போய் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம எதுவும் தடுக்க முடியாது. அண்ட் இன்னொன்னு கேட்டு, நம்ம இந்த லோன் ஆப் பத்தி ரொம்ப வாரமா கவர் பண்ணிட்டு இருக்கோம்ல,
ஆமா
அது இன்னுமே எனக்கு வந்து அது நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் மாதிரியே வந்துட்டே இருக்குது. அந்த லோன் ஆப் வந்து யாரோ ஹராஸ் பண்ணிட்டாங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான்னு ஒரு நாள் நியூஸ் வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி சென்னையில ரீசெண்டா நடந்தது இந்த ஆன்லைன் ரம்மியில வந்து 25,000 ரூபா ஒருத்தன் இழந்துட்டானான் கேட்டு. அதனால அவன் ஹஸ்பண்ட் அப்படி காசை இழந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து அவளைத்தானே கொண்டுக்கிட்டான் சூசைட் பண்ணிக்கிட்டாலாம். ஸோ அதான் எனக்கு இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறப்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும், என்னடா யாருமே ஒரு எஃபர்ட்டே எடுக்க மாட்டேறாங்களே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு அவசரமாக ஒரு இது மாதிரி ஒரு டீம் ஏதோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது லோன் ஆப்பு கிடையாது பட் அந்த இதுக்கு எது இந்த ஆன்லைன் ரம்மிக்கு இது ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ணில் வந்து நியூஸ் படுமா படலையா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். மேபி அவங்க ஒரு ஸ்பெண்டிங் கேப்பாவது போடலாம்ல, ஆன்லைன் ரம்மியில் வந்து மோர் தென் 500 ருபீஸ் பெர் மேட்சோ இல்லை இதோ
யாரும் போடலாம்.
கவர்மெண்ட் ஒரு லா ஏங்க அவங்களுக்கு சார்ஜர்லாம் இது பண்ண தெரியுது, சரி நம்ம ஊரில் பண்ணல வேற விஷயம். இவேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சார்ஜர்லாம் இது பண்ணுறாங்க, 11,000 டன் இதாகுது, 2.5 பில்லியன் வந்து சேவ் ஆகுதுனால அது இதுன்னு சொல்கிறாங்க. இங்கே மனுஷன் உயிர் வந்து போயிட்டு இருக்கு. லோன் ஆப், டிஜிட்டல் லோன் ஆப்ல வந்து அவங்க ஹராஸ் பண்ணி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம்ல என்னென்ன.
இது ரொம்ப, இது ரொம்ப என்ன சொல்றாங்க, கம்பெனியோட லாபத்தை கவர்மெண்ட் ஒரு ஒரு மீட்டர் மாதிரி வச்சு ரெகுலேட் பண்ண சொல்றீங்க.
நான் வந்து பான் அவுட்ரைட்டா பான் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். பான் நீங்க பண்ண முடியாது, கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன்.
அவுட்ரைட்டா பான் பண்றது கூட இது வந்து லெஸ் டிக்டேட்டர்ஷிப்பாகவும் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கம்பெனியில் போயிட்டு அவங்களுக்குள்ள வந்து அவங்களுக்கு வரப்போகிற அந்த லாபம், சி ஆப்வியஸ்லி த ஒன் ஹூ புட்ஸ் த மணி இருக்குல்ல, அதுதான் அவனுக்கு லாபம். அந்த லாபத்தில் வந்து நீ மார்ஜின் வை, ஒரு ஆள் வந்து 5,000 ரூபா தான் ஒரு நாளைக்கு போட முடியும், இல்லை வந்து ஒரு ஆள் வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு ஒரு இது மாதிரி வை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சனாக மாறும். ஒரு ஆளுக்கு 5,000 ரூபா போனாலே சூசைட் பண்ணுற நிலைமை இருக்கும், ஒரு ஆளுக்கு 5 லட்சம் போனால் தான் சூசைட் பண்ணுற மன நிலைமை வரும். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல,
அதனாலதான் பேனு சொல்லல, பேன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லல.
அதுதான்
நான்
கவர்மெண்ட் வந்து பிரைவேட் கம்பெனிக்குள்ள பூந்து நம்ம ரெகுலேட் பண்ண முடியாது இவ்வளவுதான். அப்படி பார்த்தா நாங்க ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு நான் ஒன்று யோசிச்சேன் முன்னாள் முன்னாடி ஒன்று, ஏன் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டையும் பார்த்து ப்ராஃபிட் அண்ட் டேர்ன் ஓவர் இதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து ப்ராஃபிட்டு இந்த ப்ராஃபிட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஏன் கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷன் பண்ணக்கூடாது, எடுக்கிற ப்ராஃபிட்டை வந்து எல்லாமே வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் ஏன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு கம்பெனிக்குலையும் ஒரு ஒரு ஆளை போடக்கூடாது அப்படின்னு. அப்படி போட்டா கிட்டத்தட்ட அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியா மாறிடும். அது ஒண்ணு அவுட்ரைட்டா பிராண்ட் பண்ணிடணுங்க.
இல்ல நீங்க லாட்டரிய பேன் பண்றீங்க, அப்ப ஒண்ணு பண்ணா இதையும் பேன் பண்ணா அத ஓபன், அதுதான் புரிய மாட்டேங்குது.
கவர்மெண்ட் ஏன் பண்ண முடியாத காரணம்னா தீஸ் காய்ஸ் இருக்காங்க இல்லைங்க, தீஸ் ரம்மி காய்ஸ், இவங்க இத வந்து ஸ்போர்ட்டா வாதாடுறாங்க கோர்ட்ல.
அதான் தான் ஒரு தின் லைன், இந்த சிகரெட்டுக்கு நடந்த அதே கூத்து தான் இங்கேயும், இமிடியட்டா யாராவது சாகுறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான். இட்ஸ் கேம் ஆஃப் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்கில் பேஸ்டா ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது அந்த போர்வேல உட்கார்ந்து இருக்காங்க,
அந்த போர்வேல உட்கார்ந்து இருக்காங்க. இது வந்து இன்னும் நம்ம ஏதாவது இதுக்குள்ள ஒரு, நான் என்ன சொல்றேன்னா, இதுக்குள்ள ஒரு சயின்டிபிக்கல் ஸ்டடியோ இல்ல சோசியல் சயின்டிபிக் ஸ்டடியோ உள்ள போட்டு ஒரு ஃபைண்டிங் எடுத்து இவங்களை அடிக்க வேண்டியதா இருக்கணும், அடிக்கணும். ஏன்னா இவங்க இவங்க வந்து இது ஸ்கில் பேஸ்டு, மைண்ட் ஸ்கில் பேஸ்டு இது ரம்மிங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஆன்லைன் செஸ் கேம் மாதிரி ரம்மி டீல் பண்றாங்க. ஏன்னா ஆப்வியஸா நீ தானே அல்காரிதம் உருவாக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியும் 4வது சீட்ல இவனுக்கு இதை இதை கொடுக்கலாமா இவனுக்கு வேணாமா, இந்த கார்டை கொடுக்கலாமா வேணாமன்றது நீ டிசைட் பண்ண போற. இட்ஸ் எ சாய்ஸ், இட்ஸ் இட்ஸ் அ என்ன சொல்லுவாங்க ப்ராபபிலிட்டி கேம்டா, இட்ஸ் நாட் அ செஸ். செஸ்ல வந்து ஐ நோ த மூவ், ஐ மேக் த மூவ்ஸ், அந்த மாதிரி இது என்ன, இது என்ன உங்க ஸ்கில் பேஸ்டு ஒரு காரை நான் எடுக்கிறேன்னா அந்த இது அதுல வந்து இப்ப ஏஸ் வரணுமா வரா வேணாங்கிறத நீ தீர்மானிக்க போற. இட்ஸ் யுவர் இட்ஸ் யுவர் ப்ராபபிலிட்டி, நீ உனோட அல்காரிதம் கொடுக்க போற ப்ராபபிலிட்டி அது. ஆப்வியஸா இப்ப ரம்மி விளையாடுறேன் அப்படின்னா என்னோட மைண்ட் எப்படி இருக்கும், ஆப்வியஸா ஒரு ரம்மி விளையாடுறீங்கன்னா என்ன ரொம்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க மூணு மூணா சேர்ப்பீங்க, இல்ல வந்து இப்ப ஒரு ஆள் வந்து இப்ப 10ல சேர்க்கிறாரு அப்படின்னா அந்த 10 சேர்க்க உடம்ப நீங்க லாக் பண்ணுவீங்க சரிங்களா, இதுதான் அதுல இருக்க மைண்ட் கேம். ஆனா அதுல எப்பவுமே ஒரு கார்டை போட்டு ஒரு கார்டு எடுப்பீங்க இல்லையா, ரம்மியில அந்த கார்டை எடுக்கிற கார்டு வந்து ப்ராபபிலிட்டி தானே, அது உன்னோட அல்காரிதம் தானே, நீ அதை வந்து எப்படி வேணா மாத்தலாம்ல, அந்த அல்காரிதமுக்கு தெரியாதா நான் என்ன கார்டை வச்சிருக்க போறேன் வச்சிருக்கேன்னு, அங்க அங்க டெக்ல என்ன கார்டு வைக்கணும் வைக்க கூடாதுன்னு நீ மானிட்டர் பண்ண மாட்டியா, இல்ல உன் அல்காரிதம்ல ப்ரூஃப் இருக்கா அந்த யூசர் வந்து சஃபலாகி வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட என்ன கார்டு இருக்கோ அப்படிங்கிறது என்னோட அல்காரிதத்துக்கு அது தெரியவே தெரியாது, அந்த டேட்டா வந்து பிளாக் ஆயிரும் அப்படின்னு ப்ரூஃப் கட்டுறியா, இவ்வளவு கேள்வி எனக்கு இருக்கு அந்த ரம்மி மேல. அதனாலதான் நான் சொல்றேன் அதை மொத்தமா அதை இது இது அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா ரம்மி போட்டு அதை வந்து மானிட்டரேஷனா கட் பண்ணி விடு, அது அதுக்குள்ள இந்த காசை போட்டு விளையாடாம நீ ஆட் ரன் பண்ணி தோல, கண்ட மேடைக்கு நீ ஆட ரன் பண்ணி தோல ஆட்.
அதுல இவ்வளவு சம்பாதிக்க முடியாதுல்ல, ஒருத்தன் மாதிரி 25,000 இழந்துட்டேன்றான், அது மாதிரி ஒரு ஆடுக்கு அவன் அவ்வளவு தருவானு தெரியாதுல்ல,
அப்படி
அதுதான்
அதான்
பிரச்சனை.
நீ ரம்மி விளையாடணும் அப்படி உனக்கு அம்மி தான் அவங்களுக்கு இதுவா இருக்க போ மைண்ட் மீண்ட் மீண்ட் அப்படின்றாங்கன்னா ஒன்னும் நீ மானிட்டைசேஷன் சர்வீஸ் பேஸ்டா போடு, இந்த கேமே சர்வீஸ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் விளையாட முடியும் போடு, இல்ல ஆடு அப்படின்னு போடு எடுத்து விட்டுரு.
ஆமா, இது அவங்க தெரியல என்ன
சொல்லுங்க.
பண்ண போறாங்கட்டு. இப்ப ரீசெண்டா யாரோ ஒரு கமிஷனரா யாரோ பேசினாங்கன்னு நினைக்கிறேன், லோன் ஆப் பத்தி இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றேன். கேட்டு
யாரு இவர்
எப்ப
தானே,
ஒரு
சைலேந்திர பாபு தானே.
தெரியல யாரோ ஃபாலோவர் அனுப்பியிருந்தாங்க, ஓ பரவாயில்ல பேசுறாங்களான்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, இப்பயாவது பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
சைலேந்திர பாபு அவர்
எப்ப ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்து, இல்ல கர்நாடகால வந்து பேன் பண்ணாங்களே ஆன்லைன் கேமிங் ஆப்ஸ் பேன் பண்ணாங்களே, இப்ப எடுத்துட்டாங்களா இல்லையான்றது இல்ல, அது தேடி பார்த்தா தான் தெரியும்.
நான் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லுவாங்க,
என்னது?
சைலேந்திர பாபு இருக்கார் இல்லைங்க,
ஆமா, என்ன பண்ணாரு?
நான் 12th படிக்கும் போதுங்க எங்க ஸ்கூலுக்கு வந்தாருங்க அவரு. எனக்கு கெமிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்குங்க 12th.
சரி, அதுக்கு இவருக்கு
இவர்
என்னடா
என்ன சொல்றத கேளுங்க, இவர் என்ன பண்ணுவாருன்னா பெரிய ஹாலுங்க, 12th 11th 12th பசங்க ஃபுல்லா நிறைஞ்ச உட்காந்துருப்போம், அவர் வந்து ரேண்டமா எழுப்பி சொல்லுங்க பிசிக்ஸ்ல ஓம்ஸ்லா சொல்லுங்க அப்படிம்பாரு, கூலும்ஸ்லா
சொந்தம்
சொல்லுங்க
அது
அப்படின்பாரு, சரிங்களா. அது அப்படி படிக்க கூடாது அப்படிம்பாரு. என்
எல்லாரா?
கிட்ட வர்றப்ப கெமிஸ்ட்ரியில வந்துட்டாருங்க, கெமிஸ்ட்ரியில வந்துட்டு ஆர்கானிக்ல என்ன சாப்டர்ஸ் இருக்கு சொல்லுங்கன்னா, எனக்கு கெமிஸ்ட்ரினா குஸ்தி ஆயிரும் அந்த சமயத்துல, நான் இறங்கிட்டேன் அதனால.
ஐயோ, நம்ம கூகுள்ல பார்த்த விட நிறைய சொல்றானே அப்படின்னு இருக்கு.
அவர் இந்த மாதிரி பையனா நீங்க இருக்கணுங்க
ஆனா இன்னைக்கு போய்
அப்படின்ட்டாரு.
நான் தான் அந்த பையன் சொன்னா நம்ப மாட்டார்ல, ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும்.
சரி சொல்லுங்க. அவர் தாங்க அந்த ரம்மியை பத்தி பேசிட்டு
ஓ ஓகே ஓகே, இல்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், அதுக்குதான் சொல்றேன். ஏன்னா அடிக்கடி இந்த நியூஸ் நான் பாத்துட்டே இருக்கேன், வார வாரம் ஒரு 5 நியூஸ் வந்துருது, டிவிலயும் பாக்குறேன், நியூஸ் பேப்பர்லயும் பாக்குறேன். லோன் ஆப் ஹராஸ்மெண்ட் தான், அதேதான் ஹராஸ் பண்றாங்க, சூசைட் பண்றாங்க, சில பேர் வந்து காணாம போயிடுறாங்க, இறந்துடுறாங்க, இதே தான் வந்துட்டு இருக்கு. என்னடா அது நியூஸாவே வருது, ஒரு எப்பயுமே இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதோ ஒரு அறிக்கையோ எதுவுமே வரமாட்டேங்குது, லோன் ஆப் வந்து நாங்க இது பண்ண போறோம் அது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குதான் அதை வந்து மெயினா சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு புது டேர்ம் ஒண்ணு சொல்லலான் இருந்தேன் கேட்டு லிசனர்ஸ்க்கு, இதையும் நம்ம கவர் பண்ண நியூஸா, பட் இப்பெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ல அது வருது. அந்த பேக்கெட் சைஸ் எல்லாம் கம்மி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னோம்ல, ஆக்சுவலா என்னன்னா உலகம் ஃபுல்லாவே இது நடந்துட்டு இருக்காங்க. கேட்டுப்ப அந்த எக்கனாமிக்கல் பேக்கெட் சொல்லுவோம்ல, இப்ப லேஸ் வந்து 5 ரூபா பிஸ்கட், அது எக்கனாமிக்கல் ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து சில எஃப்எம்சிஜி குட்ஸ் எல்லாம் இருக்குல்ல,
ஆமா,
இதுக்கு பேர் வந்து ஷ்ரிங்க் ஃபிளேஷனா.
இதையும் இன்ஃப்ளேஷன் கூப்பிட மாட்டாங்கல்ல.
ஆமா ஆமா, இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்க ஷ்ரிங்க் ஃபிளேஷன் ப்ரோ அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த ஷ்ரிங்க் ஃபிளேஷன்ல வந்து என்ன நடக்கும்னா, இப்ப நீங்க ஒரு டிஷ்யூ பாக்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நார்மலா நீங்க வாங்குறப்ப 100 ரூபாய்க்கு வந்து 65 டிஷ்யூ அப்படின்னு இருக்கும், ஆனா இப்ப வந்து அதே 100 ரூபா தான் நீங்க பே பண்ணுவீங்க, ஆனா உள்ள இருக்க டிஷ்யூ வந்து வெறும் 60 தான் இருக்கும்.
45 தான் இருக்கும்.
அதான் இதேதான், இப்ப நீங்க அதாவது 10 ரூபா 5 ரூபான்ற பிரைஸ் மாறாது, ஆனா உள்ள இருக்க வெயிட் வந்து எல்லாம் மாறிடும். லேஸ் வந்து 50 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க 5 ரூபாய்க்கு, இப்ப வரது வந்து 40 கிராம் 35 கிராம் அப்படின்ட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ஒரு பாட்காஸ்ட்ல அது பதிவு கூட பண்ணிருப்பேன், இப்ப நீங்க 5 ரூபா லேஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்க கைக்கு அடக்கமா வந்துடும் அப்படின்னு சொல்லல. இது வந்து நம்ம ஊர்ல மட்டும் நடக்கல, உலகம் ஃபுல்லாவே இது வந்து இப்ப நடந்துட்டு இருக்கான் கேட்டு. அதே மாதிரி இன்னொரு இது வந்து நம்ம இந்த ஸ்ட்ரா சொன்னோம்ல, கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரா
பிரச்சனை என்னையா, மனுஷன் எவ்வளவோ பிரச்சனை பேஸ் பண்ணிட்டு இருக்காயா, இந்த வடிவேலு இந்த ஸ்ட்ரா உள்ள நுழைக்க முடியாம ஒரு மீம் கஷ்டப்படுவார் பாத்துருக்கீங்களா, எனக்கு அதான் நான்.
அதுல என்னன்னா இப்ப ஜூலை 1ல இருந்து அந்த பேன் வந்து எஃபெக்டிவா வரப்போகுது, ஓகேவா, பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அவுட் ரேட் பேன் சொல்லிட்டு.
அமுல் கதறிக்கிட்டு இருக்கான்.
அமுல் வந்து நான் என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் போட போறேன்னு சொல்லிட்டாங்க கேட்டு
அப்படியா
இங்க. ஆமா ஆமா, இப்ப வந்து எல்லாம் அவசர அவசரமா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு இவங்க வந்து இதெல்லாம் ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கும், ஏன்னா இவ்வளவு நாள் வந்து என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் என்ன சொல்றாங்கன்னா, லோக்கலா வந்து எந்த பிளான்ட்டும் கிடையாதான் கேட்டு. இவங்க ப்ரொடியூஸ் பண்ற வால்யூமுக்கு சப்ளை பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாதான். எல்லாருமே இப்ப பேப்பர் ஸ்ட்ரா வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்ஃபேக்ட் வந்து
யூரோப்லேயே பண்றாங்க.
ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காஸ்ட் வந்து 260% இன்க்ரீஸ் ஆயிருச்சு அதை சொன்னாங்க. இப்ப இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால பேப்பர் யூஸ் பண்றதுனால மேபி அவங்க ப்ராஃபிட்ஸ்ல வந்து, ஏன்னா எல்லாமே எக்கனாமிக்கல் பேக் தானே, 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி பேக்ல வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அடி வாங்கும். இது எவ்வளவு மாசம் கண்டினியூ ஆகும்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் வந்து கண்டினியூ ஆகுமா, அதுக்குள்ள ப்ரொடக்ஷன் போட்டாதான் உண்டு. அத இவங்களே போடுவாங்களா இல்ல வேற யாராவது போட்டு அவுட் சோர்ஸ் பண்ணி வாங்கிக்குவாங்களா அப்படின்றது தெரியல. பட் இந்த பேன் வந்து இவங்க கவர்மெண்ட் லிஃப்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இந்த July 1 இருந்து சொன்னாங்களே, ஸோ இது ரெண்டும் வந்து நடந்துட்டு இருக்கு. கேட்டு தெரியல, அவுட்ரைட் பேன் சொல்றாங்க. மேபி 20 July 1 போல ஒரு மாசம் டைம் தரும்னு இவங்க சொல்லுவாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. வந்து ஆல்ரெடி கம்பெனிஸ் வந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நீங்க ஃப்ரூட்டி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா மேபி நீங்க பேப்பர் ஸ்ட்ரா பார்க்கலாம். அப்புறம்
சொல்லுங்க சொல்லுங்க.
இன்னொரு நியூஸ் கேட்டு, இது சரியான நியூஸ். நம்ம இந்த 10 மினிட் டெலிவரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க, ஞாபகம் இருக்கா? அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல
ஜெப்டோ ஜெப்டோ ஜெப்டோ
ஜெப்டோ, அப்புறம் எல்லாரும் தான் லிட்டரலி இந்த பிளிங்கிட், அப்புறம் ஜொமேட்டோ, எல்லாரும் வந்து 10 மினிட் டெலிவரி, க்ரோசரி டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த 10 மினிட் டெலிவரின்ற வார்த்தையை நீங்க எந்த ஆட்லயுமே பார்க்க முடியாது. கமுக்கமா எல்லாரும் அதை க்ளோஸ் பண்ணிட்டானு கேட்டு, இது ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆயிடுச்சு. அத வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இனிமேல் நீங்க வந்து இந்த 10 மினிட் டெலிவரி அப்படின்றத பார்க்க முடியாது. அதை எப்படி மாத்திட்டானுங்கன்னா ஃபாஸ்டர் டெலிவரி அப்படின்னு மாத்திட்டானுங்களாம். ஏன்னா அவனுங்களுக்கு அதுல ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து சரியா அடி வாங்குதாங்க. அதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸே எழுதியிருந்தாங்களா, நம்மளே இதை டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிருப்போம் நோட் பண்றால. வை 10 மினிட் டெலிவரி இஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ நம்ம சொன்னது வந்து பழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவனுங்க கமுக்கமா முடிஞ்ச அளவு கேஷ் வந்து பேர்ன் பண்ணி பாத்துருக்காங்க. 10 மினிட் டெலிவரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு டைமுக்கு மேல சைலண்டா ஒரு பிப்ரவரி மார்ச் போல அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் கேட்டு.
ஓகே,
இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி எல்லாம் பாத்துருக்காங்களாம், பிளிங்கிட் செப்டோல வந்து ஆர்டர் பண்ணி 10 மினிட்ஸ்க்குள்ள வருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசம். ஆனா 1 மணி நேரத்துக்கு மேல எல்லாம் வர மாதிரிலாம் இருந்துச்சு சில டெலிவரிஸ் எல்லாம். அண்ட் அவங்க அட்வர்டைஸிங் கிரியேட்டிவ்ஸ்லயும் அவங்க மெசேஜிங்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே அந்த 10 மினிட் டெலிவரி ஆப்ஷனே நீங்க பாக்க முடியாதான் கேட்டு.
ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட தான் கொடுத்துருக்கு மக்கள் மத்தியில. 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி மக்கள் வந்து 10 மினிட்ஸ் டெலிவரி நமக்கு வேணாம் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் மக்கள் வந்து டெலிவரி வரலைன்னா 10 மினிட்ஸ்ல வந்தா நல்லா இருக்கும் தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்.
உள் மனசுல வந்து நினைப்பாங்க வந்தா சீக்கிரம், அதாவது தட்டினோடனே வந்தா நல்லா இருக்கும் நினைப்பாங்க. ஆனா யாருமே வெளியில வந்து சொல்றது கிடையாது, ஐயோ 10 மினிட் உடனே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா சந்தோஷப்படுவாங்க. ஆமா,
அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தானே கொடுத்துருக்கு. என்னோட உள்மனசு நான் சோசியல் மீடியாவில் இல்லை இல்ல.
ஆமா,
என்னோட உள்மனசு எங்க, என்னோட உள்மனசா சோசியல் மீடியால இப்ப இருக்கு? யாரோட உள்மனசு சோசியல் மீடியா இருக்குன்னு சொல்லுங்க, நாம போயிடுவோம் கிளம்பிடுவோம் அப்படியே பாட்காஸ்ட் அமர்த்திட்டு. இந்த உள்மனசு எல்லாம் யாரும் இங்க இது பண்றது இல்ல. சோ ஆப்வியஸா அது அது மேட்டர்னா அதான் சார், அவுட்ரைட்டா ஃபெயிலியர் தான் அது.
அதே ஃபெயிலியர்,
அதுவும் இல்லாம அப்படி ஒரு உள்மனசு இருக்குன்னா அந்த மனசு கொஞ்சம் டேஞ்சரஸான மனசு தான் வேற. உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்
இனிமேல் நீங்க எந்த ஒரு பிசினஸ் பார்த்தாலும் இத வந்து ப்ரோமோட் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பி சொல்லலாம், இது மாதிரி பண்ணாதீங்க, அது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு தைரியமா சொல்லலாம்.
Faster at the cost of human expense அப்படின்றது இஸ் அ ஃபெயிலியர். Fastest at the cost of technological advancements இஸ் a success.
ஆனா மேபி இது எப்ப சக்சஸ்ஃபுல் ஆகும், அந்த ட்ரோன்ஸ்லாம் வந்து சக்சஸ்
ஆகும். அதான் அதான் சொன்னேன், அதான் சொன்னேன், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் அதான் சொன்னேன். ட்ரோன் வந்து டெலிவரி பண்ணா யாருக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ
யாருக்கும் சொல்ல கிடையாது, அது பாட்டி சுத்திட்டு இருக்கும் மேல.
அது பாட்டுக்கு ஆமா, இந்த ரெடி ஸ்டடி பிளேயர்னா, ரெடி பிளேயர்னா, ஐயோ அது கேம்
ரெடி பிளேயர் தான்.
ஆ
நீ
ரெடி
சொல்றது
பிளேயர்
ரெடி ஸ்டடி கோ வந்து டிவி ஷோ நினைக்கிறேன். நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னடா சொல்லிட்டு.
இல்ல அந்த ரெடி கிரீன் நேம் பேர் வச்சிருக்காங்களா, அது அந்த அந்த கேம் மாதிரி தான் ஆயிரும் நினைக்கிறேன். சைடுல ட்ரோன் இதெல்லாம் போயிட்டு இருக்கும் அது மாதிரி.
ஆமாமா.
ஆங்க
அண்ட்
ஏங்க
ஆ
இன்னொரு ஒரு நியூஸுங்க,
ம்
பெங்களூர் ரேங்க்டு அஸ் த 5th குளோபலி இன் டெக் விசி இன்வெஸ்ட்மெண்ட் இன் 2022ங்க.
இந்தியாலே உறுதியா இருக்கிறேன்னா.
ஆமாம் இந்த ஆமாம் ரேங்க்டு 5th இன் குளோபலி. ஓவராலாக இந்த பெங்களூர் டெக் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 பில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்கு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்தில். ஸோ டாப் 10 விசி இன்வெஸ்ட்மெண்ட் போகிற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த வேர்ல்டில் பே ஏரியா, நியூயார்க், லண்டன், கிரேட்டர் பாஸ்டன், அதற்கு அடுத்தபடியாக பெங்களூர்.
ஓகே, ஃபர்ஸ்ட் சிலிக்கான் வேலி, அதுக்கப்புறம் ஆனா இந்தியாவில வந்து பெங்களூர் மட்டும்தான் இருக்கு. அதனால தான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தோம், வேலை
ஆமா
தேடி
ஆமா
போறீங்கன்னா பெங்களூர் போயிருங்க, தடுக்கி விழுந்தா அங்கே ஏதாவது வேலை நல்ல வேலை கிடைச்சிரும் அப்படின்னு
ஆமா
சொல்லிட்டு.
வித் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஐ அஃபிஷியலி அனௌன்ஸ் த டைம் இன் பெங்களூருங்க.
அது
அறியல
ஆல்ரெடி தெரியுமாடா நிறைய பேருக்கு.
நிறைய பேத்துக்கு தெரியுமா?
ஆமா ஆமா,
ஆமா
ஆக்சுவலா கேட்டே போய் டெஸ்டிமோனேட்டர் இந்த பாட்காஸ்ட் கேட்டு நானே பெங்களூர் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. நன்றி கேட்.
ஹார்ட் கேஸ் கேட்கறதுக்கு முன்னாடி அங்க உட்காந்து இந்த கம்பெனி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இல்லைங்க இல்ல, இது ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல இந்த ஊரு எந்த, இப்ப தாராளமா சொல்லுவேன் பெங்களூர்ல இருக்கேன் முடிஞ்சா எனக்கு
நிறைய
என்ன கவலை.
சொல்லுங்க, மீட் அப்னா கூட பெங்களூர்ல வச்சுக்கலாம், அது நிறைய அங்கங்க சொல்லிருங்க.
ஆமா
எனக்கு என்ன
இது
வருத்தம், அந்த மாதிரி பாக்குறப்ப சென்னை ஏன் எல்லாத்துலயும் நம்ம ஃபார்வர்டு அது இதுன்னு சொல்றோம், நம்மளே ஃபயர் விடுற மாதிரி சில ஸ்டாட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம், ஏன் இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஹப்பா மாத்துறதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஏன் பெரிய லெவல் இது பண்ணல அப்படின்னு
அது
சொல்லிட்டு அது கொஞ்சம் இதா இருக்கும் எனக்கு.
ஏன் அது மேட்டர்னாங்க. சி நெக்ஸ்ட் டு டெட்ராய்ட், அமெரிக்காவில் இருக்க டெட்ராய்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்தபடியா கார் உற்பத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது சென்னைங்க.
ஆமா, டெட்ராய்ட் ஆஃப் இது தானே சொல்லுவாங்க என்ன இந்தியாவா.
ஆமா ஆமா, இது எதுக்கான காரணம் அப்படின்னா நம்ம கிட்ட போர்ட் இருக்குங்க சென்னையில். நம்மக்கிட்ட போர்ட் இருந்தோன்னு என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ், நம்ம சப்ளை செயின்ல நம்ம இங்கே உள்ளுக்குள்ள மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், இந்தியாவுக்கு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நுழையிறதுக்கு ஒரு வழியா சென்னை ரொம்ப ஈஸியா இருந்தனால இப்ப நுழைஞ்சு சென்னையில நுழைஞ்சு இப்ப நான் மும்பை வரைய எடுத்துட்டு போக முடியும் ஒரு இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பார்ட்ட, இல்ல மும்பை வரைய எடுத்துட்டு போக முடியும், இல்ல பெங்களூர் வரைய எடுத்துட்டு போக முடியும், சென்னைக்குள்ள நுழைஞ்சா அதுக்கு சென்னை பக்கத்துலயே எனக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் இருந்தா எனக்கு இன்னும் முடிஞ்சு இல்ல. ஸோ போர்ட் இருந்தா என்ன மாதிரியான இதுகள், என்ன மாதிரியான துறைகள் வளர்ச்சி அடையும் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் கோர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் தான் வளர்ச்சி அடையும். ஆமா ஆமா, அது மாதிரி அதனால ஈஸியா உள்ள வந்து சென்னை வந்து மேனுஃபேக்சர் அமைஞ்சிருச்சு. பெங்களூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் பிகம், அதுக்கு கடல் கிடையாது பெங்களூருக்கு, ஃபுல்லா சரௌண்டட் வித் தான், ஹைலி பாப்புலேட்டட், ஹைலி பாப்புலேட்டட் டென்சிட்டி வேற ஆயிருச்சு. ஸோ இது உங்களுக்கு ஃபோர்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் நிறைய கிடைக்கும். அப்போ ஸ்டார்ட் அப்லாம் நேராக எங்கே வந்துருவாங்க, நேராக சென்னைக்கு போனாங்கன்னா தே ஹாவ் டு ஃபைட் வித் த மேனுஃபேக்சரிங் ஹப், அந்த பீப்புள் தேர் ஸ்கில்ட் ஆர் வுட் பி மோர் இன் டு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடா இந்த. ஆமாம், ஸோ இந்த சைடு வந்துட்டோம் பெங்களூருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா மோர் லைக் வி கேன் இது அப்படின்ற மாதிரி. ஆமாங்க.
ஆமா, அண்ட் அதே மாதிரி எனக்கு அந்த இன்ஃபுளுசர்ஸ் மேல இருந்த கொஞ்சம் அந்த ட்ரஸ்டும்
போச்சு
கூட போயிருச்சு கேட்டு.
நம்மளே இப்போ ஒரு மைக்ரோ, சாரி மேக்ரோவா மைக்ரோமா, மைக்ரோ இன்ஃபுளுசர் ஆயிட்டோம்.
மைக்ரோவா மைக்ரோ
தான், நீங்களே ஒரு இன்ஃபுளுசர் தான் இப்போ. நீங்க என்னதான் தவிர்த்தாலும் டே நீயே ஒரு இன்ஃப்ளூயன்சர் தானடா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்பெல்லாம் 10K ஃபாலோவர்ஸ் வந்திருக்கோம், அதையும் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன செலிப்ரேட் பண்ணோம், 10 வயசா தர மாட்டேங்கிறா இருந்தாலும் சரி போங்க.
ஆமா, என்ன இது உண்மையிலேயே எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு, இனிமேல எதை நம்புறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கேட்டு. இந்த நியூஸை பார்த்தோன்னே மீஷோ வந்து சில இன்ஃபுளுசர்ஸ் மேல கேஸ் போட்டிருந்தான்,
ஐயோ
லீகல் நோட்டீஸ் மாதிரி அனுப்பியிருந்தான், சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ் அனுப்பியிருந்தான். இவன் ஏன்டா சம்மந்தமே இல்லாம சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ்க்கு வந்து இது அனுப்புறான்? எப்ப இவன் தானே காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவான் அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா கேட்டு ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிருக்கிறாங்க மீசோக்கு எதிராக. இது யாரு பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல, அதை வந்து அவங்க நியூஸ்ல சொல்லல. காசை கொடுத்து, இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு காசை கொடுத்து மீஷோவோட பிராண்ட் வேல்யூ வந்து டீக்ரேட் பண்ணி கீழே இறக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்வீட்ஸ் போட விடுறது, இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்டோரி போட விடுறது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ்டு கேம்பெயின் மாதிரி பயங்கரமா பண்ணியிருக்காங்களாம். ஹேஷ்டேக்ஸு ட்வீட்ஸ் எல்லாம் இது பண்ணி.
இந்த மாதிரியான குசும்புகளை எல்லாம் என்ன பண்ணாமே, இன்ஃப்ளூயன்சர்னா என்ன இஷ்டத்துக்கு எந்த பிராண்ட் வேணா இது பண்ணி போடலாமா?
அது அவனுக்கே
ஏதாவது
நாளைக்கு
சொல்லு.
பேக் ஃபயர் ஆகுன்றது அவனுக்கு
அவங்க
தெரிய மாட்டேங்குது.
நினைச்சிருப்பாங்க நம்ம வந்து சோசியல் மீடியால போய் போடுவோம், நமக்கு வந்து மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, நம்ம போட்டா எல்லாரும் கேட்பாங்க, நம்ம போட்டா அந்த பிராண்ட் இதாயிரும் அப்படின்னு. ஆனா நியாயமா இருக்கணும், உனக்கு உண்மையிலேயே அந்த பிராண்ட் ஏதாச்சும் இப்ப பாதகம் பண்ணுச்சா, அதை சரியா உன் பிராண்ட் உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணல, அப்போ போய் போடு, இதெல்லாம் தப்புங்க.
ஆ அதுதான் கேட்டு சொல்றேன். இப்ப உண்மையிலேயே நீ ஒரு ப்ராடக்ட வாங்கி எனக்கு மீஷோல வந்து இப்படி ஏமாத்திட்டாங்க, நான் ஆர்டர் பண்ணது ஒண்ணு வந்தது ஒண்ணு அது வேற விஷயம். இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க, காசை கொடுத்து இந்த இன்ஃபுளுசர்ஸ் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அவன் காசை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க. இதுல ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் நல்லவனுங்களா இருந்திருக்கானுங்க கேட்டு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களே வாலண்டியரா வந்து இந்த மீஷோட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ரெண்டு மூணு எங்களுக்கு நிறைய காசு கொடுத்து இந்த மாதிரி போஸ்ட் வந்து போட சொல்றாங்க, நாங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டோம், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரு.
ஆமா
இந்த மாதிரிதான் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது நல்லது கிடையாது. இப்ப இந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நாளைக்கு நான் எதை பார்த்தாலுமே எனக்கு ஒரு டவுட் உடனே நான் பார்ப்பேன், இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற கண்டென்ட் இவன்
நான்
உண்மையிலேயே
ரொம்ப
ட்ராஷ் பண்ணி
நாளாவே அவங்க
போடுறானா?
அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, அவங்களை அந்த மாதிரி பாக்குற மாதிரி ஆயிடுச்சு.
ஆமாம், ஆல்ரெடி அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோன்றது வேற விஷயம். இல்ல சொல்றேன், எனக்கு இந்த நியூஸை பார்த்தோன்னா கொஞ்ச நெஞ்ச ட்ரஸ்ட்டும் இருக்கும்னு சொல்லுவோம்ல.
ஆமா
இவனுக்கு நாளைக்கே ஒரு பிராண்ட ட்ராஷ் ஸ்டாக் பண்றானுங்கன்னா இவனுக்கு உண்மையிலே, இப்ப நம்ம சொன்னோம்ல ஒரு ப்ராடக்ட் உனக்கு உண்மையிலே பிடிக்கலன்னா நீ பண்ணுன்னு சொல்லிட்டு, அதுவே உண்மையா போய் நம்மளால கண்டுபிடிக்க முடியாத மாதிரி போயிருமா?
ஆமா இவங்களால அது மாதிரி ஆயிடும் வேற.
ஆமா, இது நல்லதே இல்லை. இவனுங்களுக்கு மண்டையில கொஞ்சம் அறிவும் இருக்காது, இவங்களுக்கு என்னத்த சொல்றதும். இவனுங்களுக்கு தனியா முதல்ல கிளாஸ் எடுக்கணும், வாட் இஸ் வேல்யூஸ் அது இதுன்னு
போடுவோமா?
சொல்லிட்டு.
நான் போடலாம், ஒரு ஒரு கோர்ஸ் மாதிரி போட போறேங்க. சீரியஸா நல்ல ஐடியா வந்துருங்க. ஹவு டு
ஆமா,
பி ப்ராப்பர் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற
ஏன்னா
மாதிரி.
இன்னைக்கு திருமண நடெல்லாம் இன்ஃபுளுன்சர் அப்படின்னு இருக்காங்கல்ல, பேசாம நம்ம ஹவு டு பி என்னது இன்ஃபுளுன்சர் வித் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ
ஹவு
ஆர்ஸ்
டு
வீடியோ
பி
போடலாம்.
பண்ணிடலாம் நினைக்கிறேன், கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன்.
இல்ல இவங்களுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு பக்கம் அவங்க இழந்துட்டு வராங்க ஃபாலோவர்ஸ்ன்ற, அதெல்லாம் ஒரு மேட்டராகவே தெரிய மாட்டேங்குது போல. ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, இல்ல ஒரு 10,000 பேர் தானே இப்படி எதிர்கருத்து மாதிரி சொல்றான், இப்படி பண்ணாத, பிட்காயின் பத்தி பேசாத, கிரிப்டோ பத்தி ப்ரோமோ கொடுக்காதன்னு சொல்லிட்டு. அவனுக்கு அந்த 1 லட்சம் பேரும் தலைவா, நீ பேசு தலைவா அப்படின்னு சொல்றதுனால அவனுக்கு அது ஒரு பெரியதா தெரியறதுனால இதை அவன் பார்க்க மாட்டேன்றான் போல. அதே மாதிரி இன்னொரு கூத்து ஒன்று நடந்துச்சு. போனாரு ஒரு ஃபாலோவர் அனுப்பியிருந்தாரு, இந்த தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு நீ கூட ஒருத்தனை சொல்லுவீங்களே கேட்டு, ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ்.
ஆமாங்க,
அவனோட கண்டென்ட் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, சரி எதுக்குடா அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு
தெரியாதவங்க
பார்த்துட்டு இருந்தேன்.
தெரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லுவோம்.
ஆ சரி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா லோன் ஆப்ப ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தான். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க, இது யாருக்கான லோன் ஆப்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கான லோன் ஆப் கேட்டு. அட பாவிங்களா, அதுல என்ன தெரியுமா வேல்யூ ப்ரொபோஷன்னு? இப்ப உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து வீட்டுல காசு தரல, உங்களுக்கு அவசரத்துக்கு செலவுக்கு வேணா நீங்க இந்த லோன் ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு வேல்யூ ப்ரொபோஷன் சொன்னான். என்ன வேல்யூ ப்ரொபோஷன்னா 0 இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னான் கேட்டு. நான் இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் விட்டா இன்ஸ்டால் பண்ணி
அப்படி
கொடுத்துருப்பேன்
அவங்க
இல்ல,
சொல்றாங்க, அவசரத்துக்கு பேரண்ட்ஸ் காசு தரலையா?
எனக்கு அதுதான் புரியல. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்வியஸ்லி எல்லார் வீட்லயும் பாக்கெட் மணி, மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து பாக்கெட் மணி கொடுத்துடுறாங்க,
நான்
அது
நான்
போக.
சொல்றேன், நீ அதான் நீங்க சொல்ற எந்த மாதிரினா, காலேஜ்ல படிச்சு வைக்கக்கூடிய
ஆமாம்,
வல்லமை
அதுதான்
படைச்ச அம்மா
மோஸ்ட்.
அப்பாக்கள், ஆமா அதான் மிடில் கிளாஸா இருக்கும், அந்த காலேஜுக்கு அனுப்பி உன்னை படிக்க வச்சு, இந்த மாதிரி நம்ம சக்கரவர்த்தியோட அப்பா மாதிரி சரிங்களா, காலேஜுக்கு வந்து அனுப்பி விட்டு
ஆமாம்,
சைக்கிள் பிரிச்சாச்சும் உங்களுக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து
ஏதோங்க, அது
ஆமா
அது 5,000 மாதிரி தான் சரி, பாக்கெட் மணின்னு ஏதோ கிடையாது, 100 ரூபானாலும் பாக்கெட் மணி தான்.
ஆமா, ஓரளவுக்கு டீசெண்டா சக்கரவர்த்தியோட அப்பா மாதிரி
ஆமா
உனக்கு எல்லா ஃபீஸ் எல்லாம் கட்டி படிக்க வச்சு, அதுக்கப்புறம் உனக்கு வந்து டெய்லி எனக்கே 100 ரூபா தாங்க ஒரு காலத்துலாம் பாக்கெட் மணி.
ஆமா அதான்
எனக்கே இன்
சொல்றேன்.
சென்ஸ், நான் அப்படி சொல்லல, எனக்கா அப்படி இப்படின்னு சொல்லல, நானும் அந்த மாதிரி இருந்திருக்கேன்றேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது
எல்லாருக்கும்
டெய்லி 10 ரூபா
ஒவ்வொரு
தான்
முக்கியம்.
பாக்கெட் மணி.
அப்ப 10 ரூபாய்க்கு என்னெல்லாம் வாங்கலாம், இன்னைக்கு என்ன வாங்க முடியும்?
அப்போ 10 ரூபாய்க்கு காளான் சாப்பிடலாங்க, வச்சு
ஆமா இன்னைக்கு அந்த காலனே
சாப்பிடலாம்.
25 ரூபாய் ஆயிருச்சு, இன்ஃபிளேஷன்.
சரி
ஆமா,
வாங்க.
சோ என்னன்னா அவன் லோன் ஆப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டோம்னா ஜீரோ இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாங்க. கேட்டு ஓகேவா, நான் எனக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியாது, அதனால பிரச்சனை என்னன்னு தெரியும். நம்ம அக்செப்ட் இது எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இவனுக்கு இருக்கானுங்க, ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருக்கும். ஸோ அதுக்குள்ளேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கமெண்ட் செக்ஷன்ல வந்து, ப்ரோ 0% இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது ப்ரோ, நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்கான். அப்ப உனக்கு ஆப்போட ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே தெரியாது, சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு நீ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஸ்டைல்ல வந்து கண்டென்ட் போடுற. நாளைக்கு உண்மையிலேயே அந்த ஆப்பை வந்து நீ சொல்றன்னு சொல்லி இவர் சொல்லிட்டாருடா 0% இன்ட்ரெஸ்ட், நம்மளுக்கு ஒரு அவசரத்துக்கு இப்போ காசு தேவைன்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா? இப்பதான் ஆஸ்கி ஏதோ கைட்லைன்ஸ் எல்லாம் விட்டுருக்கான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புடிச்சு புடிச்சு எடுக்கணும் ஒரு நாள் பண்ணுவானுங்க, ஆஸ்கி பண்ணுவாங்கன்னு நம்புவோம்.
ஏன் ஆமாங்க, எவ்வளவு கைட்லைன்ஸ் போட்டாலும் இவனுங்க எல்லாம் திருந்த மாட்டானுங்க. நானும் கைட்லைன்ஸ் போட்டு சில இன்ஃப்ளூயன்சர் பார்த்தேன், சீரியஸா யாரு ஏதோ நான் கூட கூட ஏதோ ஆடுன்னு சொல்லி மேல ஏதோ சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல மேல ஆட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க.
சில பேர் மாறிட்டாங்க கேட்டு. ஆமா ஆமா நான் பார்த்தேன் அதெல்லாம்.
சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் போடுறாங்க நான் பாக்குறேன், ஆனா சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்னுமே கூட இந்த மாதிரியான குசும்பு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஆமா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு 2 வாரத்துக்கு சேர்த்தே நிறைய பேசியிருக்கோம் நினைக்கிறேன். ஆமா ரெண்டு
நிறைய
வாரம்
எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு, அக்னிபாத்ல இருந்து துபாய்ல இருந்து இன்ஃபிளேஷன்,
ஆமா
ஷ்ரிங்க்
ஆமா
இன்ஃபிளேஷன்.
ஆமா. ஸோ யா வி ஆர் குக்கிங் ஆர் கியூ அண்ட் ஏ க்வெஸ்சன் எபிசோட் சூன், வந்து அது வெளியே வந்துடும்.
எவ்வளவு நேரம் குக் பண்ணிருக்கேன் தெரியுமா? அத
ஆமா நடுவில் வந்து கேஸ் அமர்ந்து போச்சு. ஸோ
ஆமா
ஆமா கியூ அண்ட் ஏ வந்து நல்லா வந்து இந்த க்வெஸ்சன் கேட்ட எல்லாத்துக்கும் நன்றி. கியூ அண்ட் ஏ வில் சூன் வில் அரைவ். ஏன்னா ரொம்ப இன்னும் எத்தனை க்வெஸ்சன்ஸ் இருக்கு முடிக்க வேண்டியது,
அது இன்னும் ஒரு 1.5 நேரம் போகும்னு நினைக்கிறேன்.
ஸோ பட் தட் இஸ் குட், திஸ் எபிசோட் இஸ் கோயிங் டு பி த ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் எபிசோட்.
கண்டிப்பா ஒரு சாலிடா ஒரு 6 மணி நேரம் போகும்னு நினைக்கிறேன், 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் போகும்னு நினைக்கிறேன்.
ஆமா ஸோ
நீங்க தான் லாங்கா கேட்டீங்க, இந்த வாங்கிக்கோங்க,
இந்த வாங்கிக்கோங்க ஒரே லாங்.
ஆமா
ஸோ
தெரியல, இனிமேல்
யா
போற Q&A எல்லாம் இப்படிதான் க்வெஸ்சன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் கேட்ட அடுத்தடுத்து.
ஆமா
இதுவே ஒரு வளர்ச்சி தான் நம்மளுக்கு, 25வது எபிசோடு Q&A அதெல்லாம். நான் அந்த 25வது எபிசோடு Q&A எல்லாம் கேட்பேன், கடைசியில ஒரு செக்மெண்ட் மாதிரி ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் இருக்கும், கடைசியில ஒரு தனி எபிசோடா போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கும்னா அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தான் இந்த 2 இயர்ஸ் ஆஃப் பாட்காஸ்ட்ல.
ஸோ இன்னும் அடுத்த வாரம் டிஃப்ரெண்டான நியூஸ் இன்சைட்ஸ் அண்ட் இன்டர்பிரேஷன்ஸோட உங்களை வந்து சந்திக்க முடியும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோபோ மற்றும் கேட். பை பை.
இன்ஃபர்மேஷன் இஸ் பவர், அப்டேட் யுவர் செல்ஃப். குட் நைட்.